விளம்பளம் குடத்தில் ஊக்கவனம் தருணிருவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுமத கவடமடி கழித்துண்டு கருணை எனும் வெள்ளமதம் மொழி சித்தி வழத்தை நினைந்து வரவி நிகழ்த்தீர்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர் மண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். கூழியர்வோன் வெப்பொழித்த புகழியர்வோன் கடல் போற்றி ஆழி விசையை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி கூழிமணி திருவாரூரர் திருத்தாளூற்றி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார்த்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரியபுராண தொடர்ச்சி பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூசாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது.
படையா வருவானா? அது கூற்று எமனுடைய தூதர்கள் என்று சொல்லக்கூடிய தூதர்கள் தான் வருவாங்க. இப்படி இந்த தூதர்கள் எல்லாம் வந்து படைகொள் கூற்றம் இத்தனை படையா வருவான். படைகொள் கூற்றம் வந்து மெய்ப்பாசம், இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய கயிறு, அது எப்படிப்பட்ட கயிறு? நிச்சயமாக அது அதனுடைய வேலையை செய்யும். அதை மெய்ப்பாசம் என்பதாக சொல்லி விட்ட போதின் கண் இப்படி விடுகின்ற நேரத்தில் இடைகொள்வார் எமக்கு இல்லைன்னாரு. இப்ப இந்த நேரத்தில வந்து அதை தடுக்கக்கூடியது யார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொண்டோம். சொன்னா மனைவி வந்து நடுவிலே நம்முடைய நம்மோடு எப்பொழுதும் உடனாக இருக்கின்ற மனைவி வருவாளா என்பதாக சொன்னால், இல்ல நீங்க பத்திரமா நீங்க போயிட்டு வாங்க, நான் அடுத்த வண்டியில வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. மகன் வருவானா? இல்ல. இப்ப போகின்ற நேரத்துல யார் நமக்கு துணையாக, இல்ல நீ அப்புறம் வர, இல்ல நானும் வர உங்களுடன் சொல்றதுக்கு யார் இருக்காங்க, அல்லது தேற்றுவதற்குத்தான் யார் இருக்கிறார் அந்த பயணத்திலே உடனாக வந்து இந்த மரணம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே யார் உடனாக வருகின்றார் என்பதாக ஒரு கேள்வியை அமைத்துக் கொண்டோம் என்பதாக சொன்னால், இடைகொள்வார் எமக்கு இல்லை, இதை தடுக்கின்ற நிலை யாருக்கும் நாம் நம்முடைய உறவு என்பதாக சொல்லி இத்தனை உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோமே, இந்த உறவு ஒன்றும் நமக்கு பயன்படாது என்பதை எத்தாயர் எத்தந்தை எம்மாடும் ஏவர் நல்லார் செத்தால் சிறுவிரகால் தீமூட்டி முடிஞ்சு போச்சு. அப்பர் பெருமான் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பிராக்டிக்கலா சொல்லிட்டு போயிட்டார். இத்தனை இருக்கு, இத்தனை கணமுடையோம் கட்டுடையோம் என்கின்றீர், சினமுடைய கூற்று வந்தால் என் செய்வீர்? வள்ளல் பெருமான் கேட்கிறார். வள்ளல் பெருமான் சவால் விடுறார், எல்லாத்துக்கும் எதுக்கு நான் பயப்பட மாட்டேன், எதுக்கும் நான் வந்து கவலை இல்லை, இந்த உலகத்துல நான் எப்படி வேணா நீந்தி வந்துருவேன். ரைட்டு, எல்லாம் ரைட்டு. சினமுடைய கூற்று வந்தால் என் செய்வீர்? கூற்று வந்தா என்ன செய்வார், என்ன பண்ண முடியும்? உன்னால எதுவும் பண்ண முடியாது. மிக அற்புதமாக திருமல பெருமான் சொல்லுவார், அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மட கொடியாரோடு மந்தனம் கொண்டார். இத்தனையே செஞ்சான், அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மட கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இட பக்கமே இறை நொந்தது என்றார். பக்கத்துல இந்த நெஞ்சு லேசா வலிக்குது, இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் ஹார்ட் அட்டாக். இட பக்கமே இறை நொந்தது, இறை என்பதாக சொன்னால் சிறு பொழுதுன்னு பேர், கொஞ்சம் தான் வலிக்குதுன்னு சொன்னாராம். இட பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். முடிஞ்சு யாக்கை நிலையாமை என்ற அதிகாரத்திலே திருமூல தேவநாயனார் இந்த மந்திரத்தை மிக அற்புதமாக இதுதான் என்பதாக காட்டுகின்றார். அப்ப கூற்றுவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த கூற்றுவனை உதைக்க வல்லது எது என்பதாக அந்த மந்திரத்தை மிக அற்புதமாக ஐந்தெழுத்து திருப்பதிகம் என்பதாக ஒன்று அமைத்தார். இப்படி இங்க கூற்றுவன் வரானே, இந்த கூற்றுவனை எதிர்ப்பதற்கு யார் அவருக்கு ஈடுகொடுப்பது என்பதாக ஞானசம்பந்த பெருமாண்டியே கேட்டாங்க. ஏன் கூற்றுவன் வந்தான் இப்படி பயமுறுத்துறீங்களே, இடைகொள்வார் எமக்கு இல்லை என்பதாக சொன்னால் இடைகொள்பவர் யார் அப்படின்னு நான் காட்டுறேங்கிறார். அதுதான் மிக அற்புதமாக ஐந்தெழுத்து திருப்பதிகம் என்பதாக ஒன்று திருப்பதிகம். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுது அதனும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன ஐந்தெழுத்து. கூற்று அஞ்ச உதைத்தது எது என்பதாக சொன்னால் ஐந்தெழுத்து. எது கடையேற வேண்டும், பிறவிக்கடல் நீந்த வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே பற்றுகோடு ஐந்தெழுத்து. ஆக மிக அற்புதமான உபதேசம் ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகத்திலே இருந்து இன்னொரு பதிகத்திலே அதை தொடர்பு படுத்தி அமைப்பது ஞானசம்பந்த பெருமானுடைய மிக அற்புதமான ஒரு நிலை. அப்படி கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே, கூற்றுவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவன் உடலையும் உயிரையும் இரண்டையும் கூறுபடுத்துவதனாலே அவனுக்கு கூற்றுவன். ஏன் கூற்றுவன் அப்படின்னா அவன் உடலையும் உயிரையும் கூறுபடுத்துவதனாலே கூற்றுவன். அந்தகன் அப்படின்னு சொன்னா அவன் கண் இல்லாத குருடன். அறக்கடவுளாக இருக்கின்ற பொழுது கண் இருக்கக்கூடாது அந்த இடத்துல, ஏன்னா வேறுபாடு தோன்றக்கூடாது. அதனாலதான் இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அறம் என்கின்ற அந்த கோர்ட்டுல இன்னைக்கும் அந்த அற தேவதைக்கு நீதி தேவதைக்கு கண்ணை கட்டியிருப்பான். அந்தகன் என்பதாக நிற்கின்ற நிலையிலே அறம் என்பது வேறுபாடு பார்க்கக்கூடாது அறம் சொல்லுகின்ற பொழுது. அதனாலே அந்தகன் என்பதாக பல பெயர்கள் இந்த கூற்றுவன் என்று சொல்லக்கூடிய யமன் என்று சொல்லக்கூடியவனுக்கு பல பெயர்கள். உடலையும் உயிரையும் கூறுபடுத்துவதனாலே கூற்றுவன். எப்போ இந்த கூறு போடுவது நிகழும் அப்படின்னு சொன்னா காய்கறி எல்லாம் பண்ணி வாங்கி நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா காய்கறி வியாபாரம் செய்யறவெல்லாம் அதிகமா முதல்ல இருந்து செய்யறவன் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பொருளா வச்சிருப்பான். ஆனா ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருக்கிறது ரொம்ப இந்த ஸ்டாக்கா இருக்கும், அதுல ஒரு ரெண்டு மூணு தேர்னா நல்லா இருக்கும். பத்து பழம் வச்சிருந்தானா ஒரு பழம் தேர்னா ஓகே, ஆனா ரொம்ப மலிவா இருக்கும். இப்ப அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கடையில வைக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்க மாட்டான். இவன் என்ன பண்ணிடும், கூறு போட்டுருவான். ஒரு இந்த பக்கம் ஒரு கூறு 10 ரூபா, ஒரு கூறு 5 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சிரும். கூறு போடுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு, அது வியாபார டெக்னிக். இப்படி கூறு போட்டுட்டீங்கன்னு சொன்னா கூறு போட்டதை எடுத்து பிரிக்க கூடாது. நீங்க இந்த கூர்ல இருந்து ஒரு ரெண்டு பழத்தை எடுத்து, அந்த கூர்ல இருந்து ஒரு ரெண்டு பழத்தை எடுத்து, இதே ஒரு 4 பழம் 5 பழம் நீங்க சேர்த்து ஒரு கூறு பண்ணீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். அவன் போட்ட வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த கூறு, அந்த கூரை தான் நீங்க எடுக்கணும். இட் இஸ் கம்பல்சரி அவன் வந்துட்டு அது மேண்டேட்டரி. எப்ப அவன் எதனால கூறு போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா பழங்கள்லாம் அவன்கிட்ட இருக்கிறது சில கெட்ட பழங்களும் நடுவுல சேர்த்துறது. அப்ப கூறு எப்போ போடுவார்கள் அப்படின்னு பார்த்தா எப்போ கெடுதோ பழம் அப்போ கூறு போடுவான். ஆக உடல் எப்பொழுது இந்த உயிருக்கு தேவையில்லை இது கெட்டு போனது அப்படின்னு சொன்னா உடனேயே உடம்பை தனித்தொழிய புட்பரந்தென்று உடம்போடு உயிரிடை நட்புன்னார் வள்ளுவர். மிக அற்புதமாக உடலையும் உயிரும் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஆனா உடலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிட்டே வந்ததுக்கு அப்புறம் ரைட் பை பை, இவ்வளவு நாளா இங்க இருந்ததுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃப்ளூ ஆஃப்.
நல்ல பழம் உயிர்,
நல்ல பழம் உயிர்னு வச்சுக்கோ. கொஞ்ச நாள் இருக்கும், அப்படி இருந்த ஒரு இடமாக அமைத்துக் கொண்டு கூறு அந்த நிலை. அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு கந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே. யாரு எதுவுமே கேட்கல அவரு, முன்னே ஒண்ணு வந்துட்டேன்னு எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும்னு கேட்டார். என்ன ரெக்கமெண்டேஷன்னா இந்த கூற்றுவன் என்ற யம தூதுவர்கள்லாம் வருகின்ற பொழுது ஏ அவன்கிட்ட போவாதப்பா, அவன் என்னோட ஆளு, யாரு இவன் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அமுச்சு விட்டுருவான். அப்படி அஞ்சல் என வணிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு கந்த மரளி நமது அன்பன் என மொழிய வருவாயே. அப்பொழுது வந்து எனது என்னுடைய எனக்கு வேண்டியவன் சொன்ன உடனேயே ஏற்கனவே சிவபெருமான் உதவ வாங்கியிருக்கிறான். முருகப்பெருமான் இப்ப வந்துட்டு வேண்டியவன் சொன்னதுக்கு அப்புறமும் பைப்பான கைய அங்க கை வச்சுதானே ஃபுட்பால் மாதிரி எட்டி உதைச்சாரு. அப்ப இங்கேயும் முருகப்பெருமான் சொல்லுகின்ற பொழுது அதை அங்கே அந்த யமதர்மன் யம தூதுவர்களுடைய அந்த வேலை நடக்காது என்பதாக சொல்லி அந்த நேரத்திலே வந்து அருள் செய்ய வேண்டும் என்பதாக மிக அற்புதமாக கூற்று அஞ்ச உதைத்தன ஐந்தெழு. ஆக ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தினை பிடித்து கொண்டு நாம் இந்த கூற்றுவனை உதைக்க வேண்டும் என்கின்ற மிக அற்புதமான அந்த கருத்தை இடைகொள்வார் எமக்கு இல்லை என்பதாக இங்கே அமைத்தாலும் அதற்கான பதிலை கூற்று அஞ்ச உதைத்தன ஐந்தெழுத்தும் என்பதாக அங்கே வைத்து எழுக போது நெஞ்சமே குடைகொள் வேந்தன் மூதாதை குழகன் கோவலூர்தனுள் விடையதேறும் கொடியினான் வீரட்டானும் சிறு. யார் உண்மையான துணை அப்படின்னு சொன்னா இங்கே வீரட்டானத்தில் இருக்கான் பத்தியா, இவன் தான்ப்பா உனக்கு எப்பொழுதுமே உனக்கு தாயும் எப்பொழுதும் உனக்கு தந்தையுமாக இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர துணை அப்படின்னு சொன்னா இவர்தான். கரவலாளர் தம்மனை கடைகள் தோறும் கால் நிமிர்ந்து இரவலாழி நெஞ்சமே வீடு வீடு வீடா போய் கடனுக்கு நிப்பானா, வீடு வீடா போய் பொருளுக்கு, ஒருத்த வீட்டுக்கு போனா இல்ல அப்புறம் வா அப்படின்றோம் இன்னும் அடுத்த வீட்டுக்கு, இப்படியே வீடு வீடாக சென்று கால் தேய்ந்து எத்தனையோ நிலையிலே நம்முடைய இந்த காலை பயன்படுத்தி நம்முடைய உலக இறை தேடுவதோடு இறையையும் தேடு என்பதாக பாம்பன் சுவாமிகள் வாக்கு. இறை தேடுவதோடு நீ இறையும் தேடி இருந்தா இப்படி நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இப்படி பெருமானுடைய திருக்கோயில்களுக்கு சென்று பெருமானை வழிபடுகின்ற நிலை, பெருமானுக்காக உன்னுடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு பகுதியை நீ செலவிட்டு இருந்தால் இப்படி ஆயிருக்குமா என்பதாக எண்ணிப்பார் என்பதாக காட்டுகின்றார். ஒவ்வொரு வீடுகள் தோறும் போய் போய் நின்று கால் தேய்ந்து நிற்கின்ற நிலையிலே நிற்கின்ற நெஞ்சமே இனி எய்த வேண்டில் நீ இப்பொழுது உய்ய வேண்டும் அப்படின்னு இப்ப மட்டும் ஒன்னும் ரொம்ப நேரம் கடந்து விடவில்லை. இவ்வளவு நாள் நீ அவதிப்பட்டு இருக்கின்றாய், இவ்வளவு நாட்கள் நீ இந்த உலக நிலையிலே நின்று அவதிப்பட்டு இருக்கக்கூடிய உனக்கு ஒரு வழி சொல்லுகின்றேன் என்பதாக சொல்யூஷன். இந்த பாடல்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பாடலிலேயும் அவர் ஒவ்வொரு அதற்குரிய சொல்யூஷனை கொடுத்துருவார். இந்த உலகத்திலே நடக்காதது எதுவும் அல்ல, இந்த உலகத்திலே இப்படித்தான் இது இந்த நிலையிலே நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொன்னால் அதற்கான வழி இது என்பதாகவும் காட்டுவார். இரவல் ஆழி நெஞ்சமே இனி எய்த வேண்டில் நீ புறவம் ஏறி வண்டினம் குழலொடு யாழ் செய் கோவலூர் விரவி நாறு கொன்றையான் வீரட்டானம். திருவீரட்டானத்திலே இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த திருவடியை சென்று சேர் என்பதாக மிக அற்புதமாக அந்த இங்கே நெஞ்சம் என்பதாக குறிப்பிடுவது ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்கள் இப்படி வீடுகள் தோறும் சென்று ஒவ்வொருவருடைய வீட்டிலேயும் சென்று மேலை வீடுகள் கீழே வீடுகள்னு அருணகிரிநாத பெருமான் சொல்வார். அப்படி ஒவ்வொரு வீட்டிலேயும் சென்று இறந்து இறந்து கடன் வாங்கி இத்தனையும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த உலக இந்த இன்னல்களுக்கு ஒரு தீர்வு என்பதாக சொன்னால் குறவம் ஏறி வண்டினம் குழலொடு யாழ்சை கோவலூர். மிக அற்புதமாக மரங்களிலேயே சிறந்த மரமாக கருதுவது இந்த குறா மரம் என்று சொல்லக்கூடிய மரம். இந்த குறா மரம் என்று சொல்லக்கூடிய மரத்திற்குரிய ஒரு தனி சிறப்பு திருவாசகத்திலே பதிவு செய்வார் மணிவாசக பெருமான். இது மிக முக்கியமான குறிப்பு. போற போக்குல நம்ம குறவமேறி வண்டினம்னு நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். குறவம் என்று சொல்லக்கூடிய அந்த குறா மலருக்குரிய அந்த குறம் என்று சொல்லக்கூடிய அந்த மலருக்குரிய ஒரு தனி சிறப்பு ஒன்று உண்டு. மணிவாசக பெருமான் திருச்சதகத்திலே மிக அற்புதமாக இந்த குறாமலர் என்று சொல்லக்கூடிய குறாமலரை பற்றி குறிப்பு சொல்லுவார். திருச்சதகம் பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம். ரொம்ப அற்புதமா மணிவாசக பெருமான் பதிவு செய்த பாடல் எடுத்துட்டீங்களா, படிங்க.
பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம் குறவுவார் குழல் மடவாய் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய் அன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அழகுவார் கழல் இணைகள் காண்பாரோ அறியானே.
மிக அற்புதமான பாடல் எத்தனை, ஏழாவது பாட்டலா, பதினேழு. அதுல சொல்றார் பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம் குறவுவார் குழல்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் அப்படின்ற அந்த ஒரு இடத்திலே அந்த குறாமலர் என்று சொல்லக்கூடிய புறவுவார் உடல் மடவாள் கூருடையாள் உருபா. அம்மையை சூடி இருக்கக்கூடிய பூக்களிலே குறாமலர் என்று சொல்லக்கூடிய அந்த குறாமலரை அங்கே சிறப்பாக எடுத்துக்கொள்ள. இந்த குறாமலருக்குரிய ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த குறாமலர் என்பது பாலை நிலத்திற்கு உரிய ஒரு பூ. பூக்களிலே இந்த குறாமலர் என்று சொல்லக்கூடியது ஐந்து வகையான நிலங்களிலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலங்களுக்குரிய பூக்கள் உண்டு. அதிலே இந்த குறாமலர் என்பது பாலை நிலத்திற்குரிய பூவாக விளங்குவது இந்த குறாமலர். ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு. குறிஞ்சி முருகன் என்பதை போல இங்கே இந்த பாலை நிலத்திற்குரிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொற்றவை என்று சொல்லக்கூடிய சக்தி என்று சொல்லக்கூடிய சிவமும் சக்தியும் இணைந்த ஒரு திருக்கோலம் கொற்றவை என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம். கொற்றவை என்பதுதான் இந்த பாலை நிலத்திற்குரிய தெய்வம். கொற்றவை என்பது பாலை நிலத்திற்குரிய தெய்வம். பாலை நிலத்திற்குரிய பூ குறாமலர், பாலை நிலத்திற்குரிய தெய்வம் கொற்றவை. பாலை நிலத்திற்குரிய உரிப்பொருள், அதாவது தலைவனும் தலைவியும் ஒவ்வொரு நிலத்திலேயும் ஒவ்வொரு விதமான உரிப்பொருள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் கூடுவது பிரிவது என்பதாகிய நிலையிலே பாலை நிலத்திலே இந்த தலைவனும் தலைவியும் எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை நிலத்தை பொறுத்தவரையிலும் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்பது பாலை நிலத்திற்குரிய உரிப்பொருள். பிரிதலும் பிரிதல் எப்பொழுதும் அந்த தலைவனும் தலைவியும் பிரிந்திருக்கின்ற நிலையிலே வாடி 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 பாடக்கூடிய ஒரு இடம். தலைவனும் தலைவியும் பிரிந்து இருக்கக்கூடிய அப்ப குறாமலர் என்பதாக சொல்லி, இந்த குறாமலர் என்பது பாலை நிலத்திற்குரியது. பாலை நிலத்திற்குரிய தெய்வம் கொற்றவை. ஆனால் பாலை நிலத்திலே தலைவனும் தலைவியும் உலக நிலையிலே எப்பொழுதும் பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஆனால் இங்கே மணிவாசக பெருமான் அமைக்கின்ற அந்த அற்புதத்தை பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், குறாமலர் என்று சொல்லக்கூடிய அந்த குறாமலரை புறவுவார் குழலுடையால் கூருடையால் ஒரு பாகம். இறைவனும் இறைவியும் என்று சொல்லக்கூடிய இந்த இருவரும், இங்கே தலைவன் தலைவி யார் என்பதாக சொன்னால் இறைவனும் இறைவியும். பாலை நிலத்திற்கு உரிய பூ குறாமலர். ஆனால் குறாமலரை பொறுத்தவரையிலும் அது தலைவனும் தலைவியும் பிரிந்த நிலையை காட்டும். ஆனால் இங்கே மாதுரு பாகனாக எப்பொழுதும் இங்கே அமர்ந்து நிற்கின்ற இந்த தன்மையை உலக நடையில இருந்து இந்த நடை மாறியது, இது திருவருள் நிலையிலே இது இணைக்கும் நிலையாகவே என்றும் இருக்கும் என்பதை காட்டுவது குறாமலர். உலக நிலையில தலைவனும் தலைவியும் பிரிந்திருக்கலாம். ஆனால் அருளியல் நிலையிலே குறாமலர் என்று சொல்லக்கூடிய குறாமலரினுடைய தன்மை மாதொரு பாகனாக தலைவனும் தலைவியும் மாதொரு பாகனாக நிற்கும் அந்த அற்புத நிலையை பதிவு செய்வதுதான் குறாமலர் என்று சொல்லக்கூடிய அந்த குறாமலரினுடைய சிறப்பு. ஆக அந்த குறாமலர் என்று சொல்லக்கூடிய குறவம் ஏறி வண்டினம் குழலொடு யாழ் செய் கோவலூர். இந்த திருக்கோவலூரிலே வண்டு குழல் என்று சொல்லக்கூடிய அந்த யாழ் ஒளியானது செய்கின்ற கோவலூரிலே விரவி நாறு கொன்றையான் வீரட்டானும் செருகுமே. கொன்றை பூவையும் இங்கே மிக அற்புதமாக எடுத்து வைப்பார். மூன்றாவது திருப்பாடல், இது மிக முக்கியமான திருப்பாடல். உள்ளத்தீரே போதுமின் உறுதி யாவது அறிதீரேல், அள்ளல் சேற்றில் கால் இட்டு அங்கு அவலத்துள் அழுந்தாதே, கொள்ளப்பாடு கீதத்தான் புழகன் கோவலூர் தனுள், வெள்ளம் தாங்கு சடையினான் விரட்டானம் சேர்ந்து. மிக அற்புதமாக இந்த திருப்பாடலே கருத்தினை பதிவு செய்கிறார். உள்ளத்தீரே போதுமின் உறுதி யாவது அறிதீர். இதுதான் நமக்கு மிக முக்கியமான செய்தியாக சைவம் நமக்கு காட்டுவது. உள்ளத்தீரே போதுமின் உறுதி யாவது அறிதீரேல். இங்கே எதை நாம் பற்ற வேண்டும், எது நமக்கு உறுதி என்பதை காட்டுவது இந்த திருப்பாடல். மிக அற்புதமான ஒரு செய்தி சைவத்திலே. சைவத்திற்கே உரிய ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், எல்லா சமயங்களும் காரியம் என்பதை வைத்துத்தான் பேசும். எல்லா சமயங்களும் பார்த்தீங்கன்னா காரியம், காரியம் எப்பவுமே வெளிப்பட்டு விளங்கும். ரொம்ப ஒருத்தர் குழஞ்சி குழஞ்சி வந்து பேசுவார், ரொம்ப குழஞ்சி பேசுவார். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, சார் நீங்கதான் இதை எப்படியாவது பண்ணிக்கணும். அது முன்னாடி அவர் குழஞ்சி குழஞ்சி பேசினதற்கு வெளிப்பாடாக தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன எண்ணத்தோட வந்தாரு அப்படிங்கிறது காரணம். காரியம் வெளிப்படாக தெரியுமே தவிர காரணம் வெளியாக தெரியாது, சூக்குவமா இருப்பது காரணம். எல்லா சமயங்களும் பாத்தீங்கன்னா காரியத்தை வச்சுதான் பேசுவோம், காரியத்தை வச்சுதான் பேசுவோம். ஆனால் காரியத்தை வைத்து கொண்டு காரணத்தை பேசும் ஒரே சமயம் சைவம். அதுல ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன், உலகம் என்பது காரியம், உலகம் என்பது காரியம். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறோம், இது 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 என்பதாக இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்ப்பது காரிய பொருட்களாக இருப்பது. உலகம் என்பதை காரியமாக பார்க்கின்ற நிலையிலே நின்றது மற்ற சமயங்கள். ஆனால் இந்த காரியத்திற்கு உரிய காரணம் எது என்பதாக காட்டியது சைவம். இந்த காரியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிகழ வேண்டும் சொன்னா இது தானாக தோன்றாது, இதை தோற்றுவிப்பவன் ஒருவன் வேண்டும் என்று சொல்லி அந்த தோற்றுவித்தவனை அங்கே நிமித்த காரணன் என்பதாக நிறுத்தியது சைவம். காரியத்தை மட்டும் காட்டுவது மற்ற சமயங்கள், ஆனால் காரணத்தை காட்டுவது சைவம். அது பல பல உதாரணங்கள் சொல்லலாம், எத்தனையோ அந்த பதிவு செய்திருப்பார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை துன்பங்கள் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது அத்தனையோ காரியம், எத்தனையோ துன்பங்கள் வருது, என்ன எதனால வருதுன்னே தெரியாது, எல்லாம் அன்வான்டா இருக்கும், திடீர்னு வரும், எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. இவ்வளவு நாளா நல்லாதான் சார் இருந்தாரு, நேத்து கூட பார்த்த சார் நல்லாதான் இருந்தாரு, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டடு. எப்படியா, என்ன நேத்து வரையிலும் நல்லா இருந்தாருன்னு சொல்ற, இப்ப இன்னைக்கு என்ன ஆல் ஆஃப் அ சடன் என்னாச்சு? அப்ப இந்த நிலையில பார்க்கின்ற பொழுது இந்த துன்பங்கள் எப்போ வருது, எப்போ போகுது, எங்கேருந்து வருது, எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும், யாருக்கும் தெரியும். ஆனால் துன்பங்கள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன. காரியம் மட்டும் வந்தால்தான் நம்ம உணர்றோம், காரியம் வருகின்ற பொழுது மட்டும் நாம் உணர்கின்றோம். ஆனால் அதற்கான காரணம் என்ன என்பதை உணர்ந்தோம் என்பதாக சொன்னால் அதுதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தின் மூலமாக வெளிப்படுத்தும். இத்தனை துன்பங்கள் இத்தனை நிலைகளிலே நீ அனுபவிச்சும் நீ ஏன் இதை உணர மாட்டேங்கிற, இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா உன்னிடத்திலே இருக்கக்கூடிய வினைதான் உனக்கு காரணம் என்பதாக எடுத்து காட்டி இந்த பதிகத்தை நிறைவு செய்யும். இந்த பதிகத்தினுடைய மொத்த பொருள் என்ன என்பதாக சொன்னால் உனக்கு வருகின்ற துன்பங்கள் அத்துணைக்கும் காரணம் உன்னுடைய வினைகள். அப்ப வினையை நீ நீக்கி நீக்கி கொண்டு வந்தாய் என்பதாக சொன்னால் உனக்கு துன்பங்கள் உன்னை விட்டு விலகும். ஆக உனக்கு துன்பம் வருகிறதுன்னு சொன்னா அதற்கான காரணம் எதுனா வினை. அப்ப வினை இருக்கின்ற வரையிலும் தான் ஒருவன் இந்த மண்ணுலகிலே இருக்க முடியும். ரொம்ப அற்புதமான இன்னொரு கருத்தும் அதிலே அமைந்திருக்கும். ஒருவருக்கு இவ்வளவு காலம் என்பதாக அவன் இந்த மண்ணுலகத்தில் வருகின்ற பொழுதே நிர்ணயம் செய்து விடப்படுகின்றான். இது வந்துட்டு ஏற்கனவே நினைவு செய்ததுதான், முடிவு செய்தது தெரியாமல் வைத்திருக்கிறார் திரோதான சக்தியின் மூலமாக. ஏன்னா அது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா உலக அந்த அனுபவம் நிகழாது. உலக அனுபவம் நிகழன்னு சொன்னா இந்த அனுபவம் நிகழலன்னு சொன்னா இந்த உயிர் தகுதி பெறாது. ஆக ஒரு உயிரானது இந்த மண்ணுலகத்திற்கு வந்ததுன்னு சொன்னா எத்துணை காலம் இது இந்த மண்ணுலகத்திலே வாழ வேண்டும் என்பதை அது எடுத்துக்கொண்டுதான் வருகின்றது. ஐயே இத்தனை காலம்னு சொன்னா அது எடுத்துக்கொண்டு வந்த பிராரப்த வினையினுடைய அளவு எவ்வளவோ. வினை போகமே தேகம் கண்டாய், பட்டினத்து சுவாமிகள் மிக அற்புதமாக சொல்வார், வினை போகமே தேகம் கண்டாய். அந்த வினை சென்று விட்டதுன்னா நொடி அளவு கூட என்னுடைய உயிர் இங்கே நிற்காது மண்ணுலகத்திலே. அப்பொழுது இங்கே வருகின்ற காலம் இவ்வளவு என்பதாக நிர்ணயம் செய்து, அதாவது ரொம்ப அற்புதமாக அபிராமி அந்தாதியிலே அபிராம பட்டர் சொல்வார், குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் சொல்லுவார். அந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். அதுல ஒரே ஒரு குறிப்பு ரொம்ப அற்புதமா அதுல குறித்த ஒன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, குறையாத வயது மோர் கபடுவாராத நட்புன்னு. குறையாத வயது, அப்ப குறையாத வயது என்பதாக அவர் குறிப்பு. வயது என்னவோ நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டுதான் போகுது. நமக்கு வயது எப்பவுமே ஒரு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். இப்ப 42, 43, 44 இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஆனால் கேட்கிறப்ப அம்மையின் இடத்துல கேட்கும் பொழுது எப்படி கேட்கிறாருன்னா, குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கேட்பார். அப்ப குறையாத வயது என்பதாக அங்கே அவர் குறிப்பிடுவது, நம்ம பொறுத்த வரையிலும் வயது பிளஸ் பிளஸ் ஆயிட்டு இருக்கு, ஆனால் இறைவனை பொறுத்த வரையிலும் எழுதும் கீழ்கணக்கு இவ்வளவுன்னு சொல்லி அந்த வினை கணக்கு வந்துருச்சு. இவர் இங்கே இருக்க வேண்டிய காலம் எவ்வளவு நாட்கள் என்பதாக சொன்னால் 60 ஆண்டுகள் என்பதாக முன்னமையே எடுத்து வந்ததுதான் கணக்கு. சோ இங்கே வயது நம்ம ஏறிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், இல்ல 60ல இருந்து டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. 60ல 35 போயிடுச்சு, மைனஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் மைனஸ் ஆகாம போகி எனக்கு உன்னுடைய திருவடியை அருள் செய்ய வேண்டும். இத்தனை காலம் எனக்கு லெப்ட் அவுட், லெப்ட் ஓவர், அதை குறிப்பதுதான் குறையாத வயது என்பதாக சொல்லுவது. சிக்னல் வந்து 60ல இருந்து 0 போகும். சிக்னல்ல நின்றுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க எவ்வளவு நேரம் நிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் பிக்ஸ் பண்ணணும், 60 செகண்ட், 60, 59, 58 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி நம்முடைய ஆண்டு, நம்முடைய அந்த வினை அளவு, இந்த பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய வினையானது எவ்வளவு என்பதாக சொன்னால் அந்த அளவு மட்டும் நமக்கு இந்த மண்ணுலகத்திலே. ஆக வினை என்பதுதான் காரணம். இத்துணை அல்லல்களுக்கும் காரணம் வினை, வினை, வினை என்பதை திருஞான சம்பந்த பெருமான் அந்த வினையை நீக்குகின்ற, வினையை அழிக்கின்ற, வினையை நீக்குகின்ற பதிகங்களாக அருள் செய்ததுதான் அத்துணை பதிகங்கள். திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகம் வினை கெடுதல் ஆணை நமது அப்படின்னு சொன்னார். வினை கெடுதல் ஆணை, இதை விட என்ன ஒண்ணு திருஞான சம்பந்த பெருமான் பதிகம் வினை கெடுதல் ஆணை நமது எதுல வருது? வெயிறு தோழி பங்கன்ல பதிவு செய்யறாரு. அப்ப வினை கெடுதல் ஆணை நமது என்பதாக எடுத்தார் அவர், ஆணையிட்டு சொல்லுகின்றார் என்பதாக சொன்னால், திருஞான சம்பந்தர் பதியங்கள் வினை என்று சொல்லக்கூடிய வினைகளை நீக்கவல்ல பதியங்கள் அத்துணை பதியம். அதனாலதான் திருஞான சம்பந்தர் பதியங்கள் ஓத ஓத நம்மையே அறியாமல் பல பல வினைகள் நம்மை விட்டு, அதாவது கிடைவினை என்பதாக சொல்லுவார்கள். கிடைவினைனா ஏற்கனவே நம்ம செய்திருக்கக்கூடிய வினைகள், அதற்கு சஞ்சிதம் என்பதாக வடமொழியிலே அதற்கு பெயர். அப்பொழுது அந்த வினைகளுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும், அதனால பிறப்பு இறப்பு வந்து கொண்டே இருக்கும். அந்த கிடைவினை என்று சொல்லக்கூடிய சஞ்சிதமாகிய வினைகள், எத்தனையோ பிறப்புகள் எடுக்க வேண்டிய பிறப்புகளை இந்த திருஞான சம்பந்த பெருமான் திருப்பதியங்கள் அதை குறைத்து வருகின்றது என்பது நிச்சயம். அப்படி வினை கெடுதல் ஆணை நமது என்பதாக சொன்னார். உளத்தீரே போதுமின், உள்ளத்தீரே போதுமின் உறுதி யாவது அறிதிரேன். அப்ப உறுதி எது என்பதாக சொன்னால் சிவம்தான் உறுதி என்பதாக இந்த இடத்திலே பதிவு செய்வேன். நமக்கு உறுதி எது அப்படின்னு சொன்னா, எனக்கு என்னையா உறுதி அப்படின்னா, நீ உறுதி எதை சொல்லுவ, உங்களுடைய உறுதி எது அப்படின்னா, எனக்கு உறுதி சிவம், எனக்கு உறுதி எது சிவம் தான் எனக்கு உறுதி. இப்படி நம்முடைய எண்ணமானது வளர வேண்டும், நம்முடைய எண்ணத்தை அப்படி பதிவு செய்யணும். எனக்கு உறுதி சிவம், உறுதி சிவம் என்பதாக தெளிய வைத்த திருப்பாடல் இந்த திருப்பாடல். உறுதியாவது அறிதிரேல் அல்லல் சேற்றில் காலிட்டு அங்கு அவலத்துள் அழுந்தாதே. இந்த உலக வாழ்க்கை என்பது முழுக்க இந்த உலக வாழ்க்கையே ஒரு சேறு என்பதாக சொல்லி, அந்த சேறு எப்படிப்பட்ட சேறுனார், அல்லல் சேறு. அல்லல் சேறு என்பதாக சொல்லுகின்ற போது, இந்த உலக வாழ்க்கையில ஒன்றுக்கு உள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா அதன் கிளைகள் பல இருக்கும். ஏதோ எனக்கு வந்துட்டு நான் இந்த ஒன்று கூட தான் சார் சம்பந்தம் வச்சிருக்கிறேன், இது ஒண்ணுதான் எனக்கு உலக வாழ்க்கையில, இது ஒண்ணு மேலதான் பற்றுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு பற்றானது பல பற்றுகளுக்கு அது கிளையாக அமைந்திருக்கும். இன்னொன்னு, சேற்றிலே ஒருவன் மாட்டிக்கொண்ட ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்யறானோ சேற்றிலிருந்து வெளில வரணும் அப்படின்னு, அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலக வாழ்க்கையில நம்ம சொல்லிட்டு இருப்போம், நான் வந்து இந்த உலக வாழ்க்கையில இருந்து எப்படியாவது நான் வெளிப்பட்டு வந்துடுறேன், இது வந்து நான் போராடி நான் வந்து விடுவேன் என்பதாக சொல்றான்னு சொன்னா அப்பட்டமான பொய். சேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா. அருணகிரிநாத பெருமான் தந்திர அலங்காரத்துல பதிவு செய்யறார், சேற்றை கழிய வழிவிட்ட. ஆக சேறு என்பதாக இங்க சொல்லிட்டார்னா, இந்த சேற்றிலே இப்படி நாம முயற்சி எடுத்து இதுல இருந்து வெளியில வரணும்னா முடியாது. அப்ப சேற்றுல இருக்கிறவனுக்கு வெளியில வர்றதுக்கு என்ன உபாயம், என்ன உபாயம், நான் மாட்டிக்கிட்ட சேத்துக்குள்ள ஒரு பற்றுக்கோடு கொடுப்பீங்க இல்லையா, அந்த பற்றுக்கோடு எது வேணா இருக்கலாம், அந்த பற்றுக்கோடு கயிறாக இருக்கலாம், அந்த பற்றுக்கோடு ஒரு மரத்தினுடைய கிளையாக இருக்கலாம், அந்த பற்றுக்கோடு ஒரு கோலாக இருக்கலாம், ஆனால் பற்று கையாகவும் இருக்கலாம், உதவும் கையாகவும் இருக்கலாம், ஆனால் பற்றுக்கோடு அதற்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்கு பாத்தீங்களா. இந்த பற்றுக்கோடு எது என்பதாக சொன்னால் அதுதான் ஐந்தெழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய பற்று கூற்று. நூலாவும் இருக்கலாம், அருகாம இருக்கிற வரை அந்த நூலா, இதற்குரிய பற்று எது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒன்றை நீங்க பற்றாக வைத்துக் கொள்ளுங்கள், அது எதுன்னு சொன்னா ஐந்தெழுத்து மந்திரம். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன் இத சொல்றேன் அப்படின்னு சொன்னா, திருஞான சம்பந்த பெருமான் இந்த உலகத்திற்கு கடைசியாக விட்ட செய்தி அப்படின்னு சொன்னா பெரிய புராணத்துல பதிவு செய்யறாரு. எத்தனை எத்தனை பாடல்கள், எத்தனை எத்தனை பாடல்கள் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தருக்காக அருளி செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய திரு அவதார பயன், வரலாற்றினுடைய பயன் என்பதாக ஒரு பாடலை பதிவு செய்யறார். இதுதான் நாம எடுக்க வேண்டிய செய்தி. மிக அற்புதமான பாடல், 1248 பாடல்ல பதிவு செய்யறார். கிட்டத்தட்ட இன்று அந்த ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றினுடைய கடைசி பகுதி. இங்கே என்ன பதிவு செய்யறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள், திருஞான சம்பந்தர் இந்த உலகத்திற்கு விடுத்த செய்தி என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்பதாக நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருள் செய்த செய்தி. 1248 பாடல் பக்கம், 377 பாட பக்கம். இது வந்து இந்த பாடல் மிக மிக முக்கியமான பாடல். நான் பெரிய புராணத்துல எத்தனையோ பாடல்கள் முக்கியம் முக்கியம் சொல்லியிருக்கேன், ஆனா என்ன பண்றது, இந்த திருப்பாடல் ரொம்ப ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வச்சிருங்க. இப்பவே திருஞான சம்பந்தரை பத்தி நீங்க படிக்க தொடங்குகின்ற பொழுது இந்த பாடலை வைத்துக் கொண்டு நீங்க திருஞான சம்பந்தர்களுடைய அந்த பதியங்களையோ பாடல்களையோ நாம் அணுக வேண்டும் என்பது சேக்கிழார் பெருமான் வகுத்து தந்த முறையாகவும் எடுத்துக்கொள்ளும். ஞான மெய்நெறிதான் யாருக்கும் நமசிவாய சொல்லாம். என்னது, ஞான மெய்நெறிதான் யாருக்கும் நமசிவாய சொல்லாம் என்று ஆனசீர் நமசிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக. சேக்கிழார் பெருமான் இந்த ஒரு பாடலுக்காக எத்தனை வேணா கொட்டி கொடுக்கலாம். மட்டும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு அரசன் அப்படின்ற மாதிரி இருந்தேன்னு வச்சுங்க. சேக்கிழார் பெருமானுக்கு தங்கத்திலேயே சில தங்கத்திலேயே எல்லாம் என்ன அற்புதமான, என்ன அற்புதம். நாம செய்த தவப்பயன் சொன்னா தவப்பயன் தான், அத வந்து கண்கூடாக பார்க்கக்கூடிய பாடல்கள் பெரிய புராண பாடல். ஞான மெய்நெறிதான் யாருக்கும், உங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் இங்க வந்துட்டு அடையாளம் காட்டுகின்ற நெறியெல்லாம் இல்ல. யாராக இருந்தாலும் அயல் வழக்கின் துறைவல்ல, எந்த வழக்காக நீ எடுத்துக்கொண்டு வந்தாலும் சரி அது அயல் வழக்கின் துறைவல்ல. ஞானமை நெறிதான் யாருக்கும் நமசிவாய சொல்லாம், நமசிவாய வாழ்க. இந்த நமசிவாய என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் உங்களையும் இறைவனையும் இணைக்கும் ஒரு சேத்துல விழுந்த நம்ம மேல எடுத்து. ரொம்ப இது மட்டும் இல்ல, திருநாவுக்கரச பெருமானை ஏற்றி விட்டது எது, ஏற்றி விட்டது எதுடா, எது, அதுதான். அப்ப எதை பற்ற வேண்டுமோ அதை பற்ற வேண்டும். அப்ப சேத்துல விழுந்திருக்கக்கூடிய நாம் எதை பற்ற வேண்டும் சொன்னா, நமசிவாய நமசிவாய மந்திரத்தை பற்றினோம் என்பதாக சொன்னால், அந்த நமசிவாயம் தான் இந்த உலக இன்பத்தில இருந்து நம்மை மேல் எடுத்து திருவருளாகிய இன்பத்தை கொடுக்க வல்லது என்பதை நிறுவுகின்ற திருப்பாடலாக, அல்லல் சேற்றில் காலு இட்டு அங்கு அவளத்துள் அழுந்தாதே, கொள்ளப்பாடு கீதத்தான் உடலன் கோவலூர்தனுள் வெள்ளம் தாங்கு சடையினான் வீரட்டானம் சேர்ந்து. இதுதான் நுணுக்கம். ஒவ்வொரு பாடலிலேயும் ஒரு நுணுக்கம் அமைச்சிருப்பார். இந்த திருப்பாடலிலே அவர் அமைத்திருக்கும் நுணுக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளம் தாங்கு சடையினான். ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஒடியாந்துட்டாங்க. ஒடியாந்து சிறிது தூரம் கடந்த பிறகு மண்டபத்துல தங்கி இருக்கிறாங்க. திருமணம் ஆகாதனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கக்கூடிய அவன் தான் என்னுடைய வாழ்வு அப்படின்னு இந்த பக்கம் அந்த பெண்ணானவள் படுத்திருக்கிறார். ஏன்னா வேற யாரும் சுற்றம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒருவன் அவன் தான் என்னுடைய வாழ்வு என்பதாக சொல்லி வந்தாச்சு. வாழ்வு முதலாக இருக்கக்கூடிய அவனிடத்திலே தன்னை ஒப்படைத்த நிலையாக தகவு செய்த நிலையிலே இருக்கக்கூடிய பெண் இந்த இவனை அரவம் தீண்டியது. அரவம் தீண்டியது. அரவம் ஏன் தீண்டியது? அரவம் தீண்டியது காரியம், வினை அவனுக்கு முடிந்தது காரணம். ஆக அரவம் தீண்டியது இறந்துட்டான். இறந்த அந்த நிலையிலே இந்த பெண்ணானவள் கதரும் நிலை. அந்த கதரும் நிலையை ஆன் பிகாஃப் ஆஃப் அந்த பெண்ணினுடைய குரலாக ஞானசம்பந்தர் வைக்கும் பாடலிலே முதலாக வைக்கும் சொல் தடையாய் எண்ணுமால் சரணி எண்ணுமால் விடையாய் எண்ணுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. அத சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். சடையா எனுமால் அப்படின்னு சொல்றார் இல்லையா, அந்த இடத்திலே சேக்கிழார் பெருமான் பதிவு செய்வது, இவள் எதை முதலிலே பெருமானை வைத்ததாக சொல்லுகின்றார்னா, சடையை பற்றி சொல்லுகின்றாள். சடையார் சீலத்தார் அப்படின்னு பதிவு செய்றார். எதற்காக இந்த சடையை பற்றி முதலாக எடுத்துக்கொண்டார்னா, அவள் எடுத்துக்கொண்டதனுடைய காரணம் என்னன்னா, தடையா தடைக்கு உரிய ஒழுக்க நெறி என்று சொல்லக்கூடியவைகள் உனக்கு உண்டு அப்படின்னு சடையை பற்றிய ஒரு செய்தி அங்க நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. சடையில ஐந்து வகையான சடைகள் உண்டுன்னு பார்த்தோம். அது என்ன சடை, அஞ்சு சடை அப்படின்னு பார்க்கும்போது அவர் கோலச்சடைன்னு ஒண்ணு விட்டாரு. யாரு? இல்லையா, ஐந்து வகையான கோலச்சடை தானே சொன்னீங்க. ஐந்து வகையான சடை பற்றி சைவத்தில நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அஞ்சையும் நீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சடை என்பது எல்லா இடத்துலயும் சடை என்பதை வச்சு நம்ம பார்த்துட்டு போவோம். ஆனால் இந்த சடையிலே ஐந்து வகையான சடை உண்டு. ஐந்து வகையான சடையிலே ஒரு சடை, ஐந்து சடை என்னன்னு சொல்ல, பல் சடை அப்படின்னு ஒரு சடை, இறைவனை குறிக்கின்ற பொழுது பல் சடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீள் சடை, ஐயா சொன்னார் இல்லையா, நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல நீண்ட சடையோட வருது, நீள் சடை அப்படின்னு, நீண்ட சடை. அப்புறம் பொன் சடை, பொன் சடை அப்படின்னு சொல்லி சடையிலே பொன் சடையை பற்றி திருமுறையிலே குறிப்புண்டு. நான்காவது விரிசடை. விரிசடை அப்படியே புத்த பெருமாள் சடை. நிமிர் சடைன்னு ஒண்ணு. இது ஐந்து வகையான சடை. சைவத்திலே ஒழுக்கம் பெருமானுடைய சடையார் சீலத்தார் அப்படின்னு பாக்குற போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இது ஐந்து வகையான அந்த சடை. பல் சடை என்பது மல்டி பர்பஸ், பல் பல அதுலயே வந்துருச்சு. ஒன்னு இல்ல, பல வகையான அந்த செயல்கள் அருள் செயல்கள் நடப்பதை குறிப்பது. நஞ்சை அமுதமாக்கும், நஞ்சை அமுதமாக்கி அம்மையினுடைய திருக்கரத்தை வலிமையாக்கி அவருடைய திருக்கண்டத்தை பிடிக்க வைக்கும். ஒரே நேரத்துல பல வகையான செயல்கள். பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ஸ்கூலுக்கும் கிளப்பிட்டே இருப்பாங்க, அந்த பக்கம் கணவனுக்கும் டிஃபன் ரெடி ஆயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் அது மல்டி டாஸ்க் இல்லையா, மல்டி டாஸ்க். ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு டாஸ்க் அங்கங்க அப்படியே நடந்துட்டு இருக்கும். இதற்கு பல்சடை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இறைவனுடைய திருவருள் மல்டி டாஸ்க், அவனுடைய அருள்கள் என்பதாக நிற்கின்ற நிலை. அருள் என்பதாக ஒரு இடத்திலே குறிப்பிடுவார், அருள்கள் என்பதாக குறிப்பிடுவார் மணிவாசக பெருமான். அருள் என்பதாக குறிப்பிடுவார், அருள்கள் அப்படின்னு குறிப்பிடுவார். அருள் என்னது? அருள்கள். அருள் அப்படிங்கிற அந்த நிலை ஒருமையாகவும், அருள்கள் அப்படின்னு சொன்னா பன்மையாக. அப்ப என்னென்ன அருள்களா அப்படின்னு கேட்டா, அருள் என்பது ஒன்றுதான், ஆனால் இந்த அருள் ஒரே நிலையில இருக்காது, பல வகையான நெறிகளிலே இந்த அருள் வேலை செய்யும். ஒரே அருள் தான், ஒரே அந்த வேர் என்று சொல்லக்கூடிய வேரில கிளம்புகிற ஊட்டச்சத்து தான், ஆனால் காய், அந்த கனி, அந்த பக்கம் இலை, எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய கீழேந்து வரக்கூடிய ஊட்டச்சத்து தான். அருள் என்பது ஒன்றுதான், ஆனால் சேருகின்ற சொல்லுகின்ற நெறிகள், அதை அடைகின்ற நெறி பலவாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை அருள்கள் என்பதாக அமைப்பார். அருள் என்பது ஒன்று, பெறுகின்ற நெறிகள் ஒரு ஒரு டேப்ல இருந்தோ இங்கிருந்து வர்றது, அதை அருள்கள். இறைவனுடைய பல்சடை என்பது அவனுடைய திருவருள், அந்த நிறை, அந்த மல்டி டாஸ்க். நீள் சடை என்பதாக குறிப்பிடுவார். நீள் சடை என்பது அந்த காமன் என்று சொல்லக்கூடிய இந்த காமன் வந்து நிற்கிறான், வந்து அம்பு பெருமான் மீது சொல்லிட்டதுனால கொண்டு போய் அம்பு. அப்ப அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது விழி, அந்த விழியை அங்கே திறந்த நிலையிலே, காமத்தை அழித்த நிலையிலே அங்கே அவர் அமைத்திருக்கக்கூடிய அந்த சடைக்கு, அந்த நிலைக்கு, காம தகனமாகிய நிலைக்கு நீள் சடை. இன்னொன்றும் அவர் அந்த காம தகனம் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் நீள் சடையா இருக்கும், முப்புறம் எரித்தார், முப்புறம் எரித்த நிலையிலேயும் அவருக்கு நீள் சடை என்பதாக அமையும். பொன் சடை, உயிரை பொன்னாக மாற்றிய நிலையிலே அந்த பொன்னாக சடையை, அதனுடைய தன்மையை இந்த உயிர் உணர்கின்ற நிலை பொன் சடை. நிமிர் சடை என்பது செயற்கரிய செயல் என்று சொல்லக்கூடிய செயலை செய்யக்கூடிய இந்த அடியார்களுக்கு திருவருள் வழங்கக்கூடிய நிலையிலே நிற்கும். அப்படி செயற்கரிய நிலையை நிமிர்ந்து உயர்ந்து செய்கின்ற நிலையிலே, தலைமை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர் அந்த திருவருளை விளங்கக்கூடிய நிலையிலே, உடையவன் என்கின்ற அந்த தன்மையிலே அவர் நிமிர் என்பதாக சொல்லுகின்ற நிலை, அந்த ஆன்மாக்களுக்கு செயற்கரிய செயலை அது செய்வதற்கான அருளை வழங்குகின்ற நிலையிலே நிற்பது நிமிர் சடை. அதுல ஒரே ஒரு சடையை மட்டும் விட்டுருக்கிறேன், என்னன்னா இதுல இந்த சடை மட்டும் தாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த மல்டி டாஸ்க்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாஸ்க் இந்த விரிசடை என்று சொல்லக்கூடிய இந்த விரிசடை என்பதனுடைய ஒரு தன்மை தான். இந்த விரிசடை என்பதாக சொல்லக்கூடிய இந்த சடை சராசரங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அவருடைய பெருங்கருணையானது சென்று சேர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் நிலையிலே எடுத்த அந்த திருவருள் நிலைக்கு விரிசடை என்பதாகும். எல்லா உயிர்களுக்கும் அந்த கருணையை தாங்கி நிற்கின்றார் பெருமான் என்பதை உணரும் நிலை அது. இவருக்கு அவருக்கு என்பதாக இல்லாமல் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அந்த திருவருளானது விரிந்த நிலை, பறந்து விரிந்து எல்லா உயிர்களுக்கும் சென்று சேரும் நிலை இந்த விரிசடை என்பது. மிக அற்புதமாக திருமூல பெருமான் இந்த விரிசடை என்பதனுடைய ஒரு ஆழத்தை பதிவு செய்யும். இந்த விரிசடை என்பதை மணிவாசக பெருமான் விரிசடை, இதுதான் இந்த திருச்சதகத்திலே அவர் பதிவு செய்தது. இப்ப நான் சொன்னதற்கான ஆதாரம் எல்லாம் திருமுறையிலிருந்து எடுத்த ஆதாரங்களே தவிர சும்மா விட்டுட்டு புருடா விட்டுறோம். வெள்ளம் தாழ் விரிசடையாய், வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் மின்னோர் பெருமானே. எங்கேருந்துனா மேலேருந்து இருக்கக்கூடிய அந்த பரப்பொருளாகிய சிவத்தை கீழே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் கரை புரண்டு எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு பாடல்னு சொன்னா இந்த பாடல் அடிச்சுக்கிட்டு வரும். என கேட்டு வேட்ட நெஞ்சாய், பள்ளந்தாள் உருகுணலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டு உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால் அப்படின்னு இந்த வெள்ளம் என்று சொல்லக்கூடிய நிலை வெள்ளம் தாழ் விரிசடையாய். ஆக இறைவனுடைய கருணை என்று சொல்லக்கூடிய நிலையானது மேலிருந்து அப்படி கீழே கொண்டு வந்து அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அமைக்கின்ற நிலை. இத திருமூலர் திருமந்திரத்துல மிக அற்புதமாக பதிவு செய்வார். இதுதான் முக்கியமான செய்தி. இத நீங்க எல்லாரும் இந்த செய்தியை பதிவு செய்யும். வேயின் எழுங்கணல் போல சொல்ற வேயின் எழுங்கணல் போல இம்மெய் என்னும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி. வேயின் எழுங்கணல் போல இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி. தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாம் எழும் சூரியனாமே. இதுல அவர் திருமந்திரத்திலே அமைக்கின்ற இந்த கருத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது சைவத்திற்கே உரிய உயிர் நாடியான கருத்தாக அமைந்த இறைவனுடைய திருக்கருணையை பதிவு செய்யும் ஒரு இடம். வேயின் எழுங்கணல் போல இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி. எப்படி ஒரு கட்டையில நெருப்பு தோன்றுகிறதுன்னு சொன்னா அந்த கட்டையிலே அந்த நெருப்பு இருந்திருக்குது. அந்த நெருப்பானது அந்த கட்டையில இருந்து தோன்றணும்னு சொன்னா ஈரமா இருக்கிற கட்டை என்னைக்காவது தெரியுமா? ஈரம் இருக்கிற கட்டை தெரியாது. ஆக ஈரமாக இருக்கிற கட்டையை என்ன பண்ணணும்? காய வச்சு, இப்படி காய வச்சு காய வச்சு காய வச்சு அது நல்லா அது வந்து அந்த மரமானது காய்ந்த நிலையில இருக்கின்ற பொழுது அது தீய கொண்டு வந்தீங்கன்னா அதுல தானாக அந்த தீயானது பற்றுவதை போல இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த உடலானது மூங்கிலை போல வே என்பதாக சொன்னால் மூங்கில். இந்த மூங்கில் என்பதை போல இந்த உடல், இந்த உடலுக்குள்ளே தீ, அந்த எப்படி கட்டைக்குள்ளே தீயானது இருக்கிறதோ அதை போல இந்த உடலுக்குள்ளே கோயில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி. இதுலதான் இருக்கிறார் பெருமான். ஆனால் இந்த உள்ளத்தில இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவமாகிய ஒளியானது தீயானது வெளிப்பட வேண்டும்னு சொன்னா எப்படி கட்ட அந்த ஈரம் நீங்கினால் அதிலே தீயானது பற்றுமோ அதை போல இந்த ஆன்மாவானது பக்குவப்படுகின்ற பொழுது தானாக சிவசூரியனாக அது எழும் என்பதாக உபதேசம் செய்கிறார். வேயின் எழுங்கணல் போல இம்மெய்யனும் கோயில் இருந்து குடிகொண்ட கோன். இத சொல்லிட்டு அடுத்த இரண்டு வரியில ஒரு அவனுடைய கருணையை பதிவு செய்கிறார். சரி, இந்த ஈரம் போக்குறதுக்கு வேலை செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தா நாம வேலை செஞ்சிட்டு இருக்கிறோமானா இல்ல? இந்த ஈரத்தை போக்குகின்ற வேலையை இந்த அவர் செய்வது யார் என்பதாக சொன்னால் அவர்தான் செய்து கொண்டு இருக்கிறார். பின்னே இருந்து தாயினும் மும்மலம் மாற்றி, தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் சூரியனம். தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும், தயா என்பது கருணை. ஆக இந்த கருணை என்பதை பற்றி சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் கருணைக்கு இறைவனுடைய கருணை வெள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த கருணை வெள்ளத்திற்கு எதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம்? எப்பொழுதும் சைவம் எப்படி காட்டும்னு சொன்னா தெரியாத ஒன்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னா தெரிந்ததை வைத்துக் கொண்டு தெரியாததை விளக்குவது சைவம். எமக்கு இப்ப தெரிஞ்சதை வச்சுட்டு தான் தெரியாத, தெரியாததை வச்சுட்டு தெரியாத விளக்க முடியாது. ரெண்டுமே பார்த்தது இல்லைன்னு சொன்னா, ஒன்றை பார்த்திருந்து இன்னொன்னு பார்க்கலன்னு சொன்னா இது மாதிரி இருக்கும் அது அப்படின்ற ஒரு நிலையிலே சைவம் தான் அந்த மெய்கண்டார் மிக அற்புதமாக ஏது என்பதாக சொல்லி நிலைநிறுத்துவார். தெரிந்ததை வைத்துக் கொண்டு தெரியாததை உணர்தல். அது போல இறைவனுடைய கருணை வெள்ளம், இறைவனுடைய கருணை, இறைவனுடைய பெருக்கு, இறைவனுடைய தயா, இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவனுடைய கருணை வெள்ளத்தை ஒரு கூறாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த கருணை வெள்ளத்தை அறிந்து கொள்வதற்கு நமக்கு தெரிந்த அளவிலே சிறந்த நிலையிலே நிற்பது தாய் அன்பு. ஆகவே தாய் அன்பினை கொண்டு இறைவனுடைய அன்பினை எடுத்து தெரிந்ததை வைத்து தெரியாததை விளக்குகின்ற நிலையிலே மணிவாசக பெருமான் கையாளும் இந்த யுக்தி. மணிவாசக பெருமானுடைய யுக்தி என்ன என்பதாக சொன்னால், தெரிந்ததை வைத்து தெரியாத ஒன்றை உணர்த்தும் ஒரு அற்புத உத்தியாக அமைக்கின்ற ஒரு நிலை. ஆக தாயினுடைய அன்பு, தாயினுடைய அன்பு என்பதாக காட்டி தாயினுடைய அன்பினை நாம் உணர்ந்த அந்த அன்பினை கொண்டு இதை போல பல கோடி மடங்கு உயர்ந்ததாக இருக்கக்கூடியது சிவம் அப்படின்னு காட்டின உடனே இதை பிடிச்சு இதுல இருந்து மல்டிபிளிகேஷன் இன்டூ 10^8 இன்டூ 10^9 போட்டதுக்கு அப்புறம் ஒரு அனுபவம் உள்ளுக்குள்ளே தோன்றுகின்றது அல்லவா. அதை கொடுப்பது என்ற வேலையை செய்வதுதான் திருவாசகம். இறைவனுடைய அனுபவம் இது என்பதாக சொல்லிட்டு போனா பிரயோஜனம் இல்ல. இந்த அனுபவத்தினுடைய தொடக்கம் இது, இதனுடைய முடிவு அந்தமிலா ஆனந்தம் என்பதாக காட்டுவது திருவாசகம். அதுல தாயன்பு பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு பாடல் 37வது திருப்பதிகம் பிடித்த 10 என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்திலே 7வது திருப்பாடல், எல்லாருக்கும் தெரிந்த திருப்பாடல், 9வது பாடலிலே பதிவு செய்கின்ற ஒரு மிக முக்கியமான திருப்பாடல். பால் நினைந்து ஊட்டும் தாய் என்பதாக அந்த திருப்பாடல், எல்லாரும் சேர்ந்து நாம் அதை ஓதலாம். உதாரணமாக வைத்துக் கொண்டு தாயினும் சாலப்பறிந்து, ஏன் தாயினும் சாலப்பறிந்து அப்படின்றதுக்கான ஒரு காரணத்தை இதை மிக அற்புதமாக இங்க வைக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று தாயினுடைய பால் நினைந்து ஊட்டுதல் அப்படின்றது ஒரு பக்கம். தாய் என்பதாக நிற்கக்கூடிய நிலையிலே தாய் என்பவளுடைய அந்த பால் சுரத்தல் என்பது சிறிது காலம்தான் அந்த பாலானது அவளுடைய நிலையிலே சொல்லும். ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த தாய்மை நிலையிலே அந்த பால் சுரத்தல் என்பது ஒரு 6 மாதம் இல்ல 1 வருட காலம்தான் அந்த அது. அதுக்கப்புறம் பற்றிடும். கம்பர் ஒரு இடத்துல சரயு அப்படின்ற ஒரு நதியை, அந்த அயோத்தியில ஓடுகின்ற நதி சரயு, சரயுனுடைய நதியினுடைய சிறப்பு பற்றி சொல்லுகின்ற போது தாயினுடைய அந்த முளைப்பால் எப்படி சுரக்குமோ அதை போலன்னு சொல்லு. அது அந்த இடத்துல ஒரு புலவர் அமைச்சிருக்கிறார், தாயினுடைய முளைப்பால் ஒரு காலம் தொட்டு சுரண்டு விடுமே, அயோத்தியில இந்த சரையும் போயிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குறிப்பு புலவர்கள் அமைப்பார். ஆனா அதே பாடல் காவிரியை பற்றி சேக்கிழார் பெருமான் அமைப்பதை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டெடி, மிக அற்புதமான ஒரு இல்லை. அது என்ன பாடல்னு சரியா ஞாபகம் இல்லை, சரையும் மட்டும்தான் ஞாபகம். அப்ப இந்த ஆனந்தம், இந்த பாலினுடைய நிலை கொஞ்ச காலம் இருந்து அது வற்றி போகும், ஆனால் சிவத்தினுடைய திருவருள் நிலை உளப்பிலா ஆனந்தம் ஆய. என்ன, எத்தனை பேருக்கு எங்க எங்க எத்தனை 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 வாரி 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 கொடுத்தாலும் அந்த ஆனந்தம் ஒரு துளி கூட குறையாமல் அத்துணை பேருக்கும் இந்த ஆனந்தத்தை கொடுக்க வல்லது இந்த சிவம். ஆகவே இந்த ஆனந்தம் உழப்பிலா ஆனந்தம். ஆகவே தாயினும் சாலப்பறிந்து, அப்ப தாயினும் சாலப்பறிந்த நிலையில இன்னொரு ஒரு முக்கியமான இறைவனுடைய பணியை சொல்ற, ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய நாம நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்முடைய நிலை என்னன்னு சொன்னா, நாம ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு டைவர்ஷன் ஆகி வேற பக்கம் போயிடுவோம். இதனுடைய தன்மை எப்படின்னு கேட்டா புறம் புறம் திரிதல். ஆன்மாக்கள் எப்படின்னா புறம் புறம் திரிதல், திரிஞ்சிட்டு இருந்தா. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி, தாயானவள் குழந்தைக்கு ஊட்டுகின்ற பொழுது குழந்தை ஒரு இடத்துல நிக்காது. ஏன்னா நான் தினைக்கு நான் கஷ்டப்படுறேன், ஒரு இடத்துல ஊட்டத்துக்கு நீங்க தொடங்கினீங்கன்னா முடிக்கின்ற இடம் வேறையா இருக்கும் இல்லையா. ஆரம்பிக்கிறது ஒரு இடம், அங்க டிவி பக்கம் உட்காருவான், டிவி பக்கத்துல இருந்து டைனிங் டேபிள், டைனிங் டேபிள்ல இருந்து பெட்ரூம், பெட்ரூம்ல இருந்து கம்ப்யூட்டர் ரூம், கம்ப்யூட்டர் ரூம்ல இருந்து திருப்பி டைனிங் ரூம், இப்படி புறம் 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 திரிந்து நிற்கக்கூடிய குழந்தைக்கு தாயானவள் அவ பின்னாடி 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 போய் ஊட்டணும், பின்னாடி பின்னாடி போய் ஊட்டினாதான். அப்ப தாயானவள் எப்படி குழந்தை எங்கே 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 புறம் போனாலும் சரி தொடர்ந்து போய் ஊட்டுகின்றாலோ, அதை போல இந்த சிவம் நீ எங்கதான் போனாலும் சரி சைவத்தை விட்டு சமணம் என்று சொல்லக்கூடிய நம்பர் அருளாமையினால் அங்க போனாலும் அங்கேயும் நான் வந்து புறம் புறம் திரிந்தாலும் உன்னை மீண்டும் இங்க சைவத்துல கொண்டு வருவேன். கொண்டு வந்தது பெருமானுடைய அந்த திருவருள் நிலை என்பதை பதிவு செய்கின்ற ஒரு நிலை. ஆக ஆன்மாக்களினுடைய சிறுமையும் இறைவன் என்று சொல்லக்கூடிய இறையினுடைய மிகப்பெரிய பெருமையையும் எடுத்துக்காட்டும் இலக்கண நிலை இந்த திருப்பாடல். ஆக நம்முடைய சிறுமை என்ன என்பதாக சொன்னால், புறம் புறம் திரிதல் என்பது நம்முடைய சிறுமையாகும், சிவம் என்று சொல்லக்கூடியது அருளாகிய செல்வத்தை பின்னே திரிந்து திரிந்து அது ஊட்டும் நிலையிலே, உழப்பிலா ஆனந்தத்தை ஊட்டும் நிலையிலே சிவமானது தாயினும் பன்மடங்கு நிற்கின்ற ஒரு நிலையிலே காட்டி, தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதா எழும் சூரியன். அற்புதமாக தாயினும் மும்மலம் மாற்றி என்பதாக சொல்லி தாயானவள் மலத்தை மாற்றுகின்ற நிலை, அது இந்த உடலிலே தோன்றுகின்ற மலத்தை தாயானவள் நீக்குகின்றாள். உடலுக்கு வருகின்ற மலமாக இருக்கின்ற இந்த மலத்தை நீக்குவது தாயினுடைய தொழில். உயிருக்கு உரிய மலமாக விளங்குகின்ற ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லுகின்ற மும்மலம் மாற்றிய தாய் இல்லைன்னா உருத்தெரியா காலத்தே என் உள் புகுந்து கரு திருத்தி இருக்குமா சிவம். ஆக இந்த நிலைமைக்கு ஒரு ஆளை நீங்க கொண்டு வந்திருக்கிறார், அந்த நிலைமைக்கு ஒரு ஆள் கருவினுடைய பக்கத்திலே இருந்து இந்த பக்கம் செப்டிக் டேங்க் அந்த பக்கம் அரைச்சிட்டு இருக்கிறோம், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உட்கார்ந்துட்டு ஒரு ஆள் கருவை திருத்திக் கொண்டு இருக்கின்றார் சிவம் அங்கே விளங்குகின்றது என்பதாக நிற்கும் நிலைதான் தயாவினுடைய எல்லை நிலை. இதை காட்டுவதுதான் வெள்ளம் தாழ் விரிசடை என்ற நிலை. இதை பதிவு செய்கின்றார் ஞானசம்பந்த பெருமான், வெள்ளம் தாங்கும் சடையான் வீரட்டானம் சீர்து. இதாங்க பொருள், வெள்ளம் தாங்கும் சடையான்னு சொன்ன உடனேயே தாயினும் உழப்பிலாவுக்கெல்லாம் அந்த கருணை வெள்ளமானது சென்று அது தாக்கி அந்த உழப்பிலா ஆனந்தத்தை வண்ணூச்சிய
ஒரு நிலையில என்ன சொல்லுவான்னா
எப்பதான் போதோ தெரியலன்றோம். இந்த எப்பதான் போதோ தெரியலன்றத வந்துட்டு அப்ப நீங்க ஏ என்னடா எப்படி சொல்ற அப்படின்னு நீ அதட்டி கேட்ட நிலைமையிலயா இருப்ப. அப்ப என்ன இருக்குமா, அப்போ வாய கூட திறக்க முடியாத நிலைமையில இருப்பான், மனம் மட்டும் வாடும், வாய் பேச முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையை நொந்து மனம் வாடாமல் அதுதான் ரொம்ப சூட்சமா வச்சார். நொந்து மனம், மனம் மட்டும் அங்க நோகும், இது இது அப்படி சொல்றாடே இப்படி பலத்த பையன்றது ஒரு அந்த இடத்துல அந்த மனம் நோகுன்ற நிலையும் மனைவி உடனாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய மனைவியினுடைய சொற்கள் காதில வந்து விழுகின்ற அந்த சொற்களினாலே உள்ளம் தைக்கின்ற நிலையும் நொந்து மனம் பாடாமல் பாயிற்கிடவாமல் ஒரு நாள் கூட என்ன பாயில போட்டாதேங்கிறார். பாயிற்கிடவாமல் பாவியின் காயத்தை நீக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்படின்றத கூட என்னுடைய போயிடணும். எப்படி இதுதான் நாள்தோறும் நாம் முருகப்பெருமானுடைய சந்நிதி முறையிலே சந்நிதி முறையாக திருப்போரூர் சந்நிதி முறையாக திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் வைத்ததனுடைய பொருள். இதை நாள்தோறும் வேண்டு, வேற எதை வேண்டியோ வேண்டலையோ இது மட்டும் நீ வேண்டி வைத்துக்கொள்னு சொல்ற. அப்படி கனைகள் இருமல் சூளை நோய் கம்பதாடி துன்பம் இணைய பழவும் மூப்பினோடு எய்தி வந்து நலியாமும் பனை பனைகுளவு பைம்பொழில் படனம் சூழ்ந்த கோவலூர் வினையை வென்ற வேடத்தால் இரட்டான். வினையை வென்ற வேடத்தால் இதுதான் அந்த பதிகத்தினுடைய உயிர் நாடி. இந்த வீரட்டானத்து பெருமானுடைய அந்த திருவேட பொலிவு கண்டாலே உனக்கு போதியா, அவனை நீ பாடுறது துதிக்கிறது வழிபடுறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த திருக்கோவலூர் வீரட்டு பெருமானுடைய அந்த திருவேடத்தை பார்த்தாலே உன்னுடைய வினை உன்னை விட்டு நீங்கும் என்பதாக இந்த இடத்திலே பதிவு செய்து வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானும் சேர்ந்து. அப்படி வினையை வென்ற வேடமாக விளங்குகின்ற மாதூரு பாகனாகன் என்ற நிலை, இறைவன் என்று சொல்லக்கூடியவன் பரம்பொருளினுடைய சொரூப நிலை, அவன் ஒருவன் என்ற நிலை, ஒருவன் என்பதுதான் பரம்பொருளினுடைய அவனுடைய சொரூப நிலை. அவர் ஒருவன் என்பதுங்கிற அந்த நிலையிலே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அவன் ஒருவன் என்பதாக நிற்கின்ற நிலைதான். ஆனால் இந்த உயிர்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டும் சொன்னா ஒன்னா இருந்தா மட்டும் பத்தாது, என்ன ஆகணும், ஏகன் அநேகன் ஆகணும். இப்ப ஏகன் அநேகனாக ஆக வேண்டும் என்பதாக சொன்னால் அவன் ஒன்றாக நின்றால் மட்டும் போதாது, ஒன்று அவன் தானே, ஒன்று அவன் தானே என்பது அவனுடைய சுரூப நிலை, இறைவனுடைய சுரூப நிலை என்பதாக நிற்பது ஒன்றுதான். ஆனால் இரண்டு அவன் இன்னருள், இரண்டு அப்படி ஒன்றாக இருக்கின்ற சுரூப நிலையிலே இருப்பது ரெண்டா பிரியும். எப்படி பிரியுதுன்னா மாதொரு பாகனாக சிவமும் சக்தியுமாக ரெண்டா பிரிகின்ற நிலை. இத ரொம்ப அற்புதமாக இந்த ரெண்டா பிரியுது இல்லையா, இந்த ரெண்டா பிரிஞ்சத ஞானசம்பந்த பெருமானுக்கே உரிய தனி நிலையிலே ஒரு பதிகத்திலே அதை அறிவுறுத்துவார். அது என்ன பதிகம்னு உங்களுக்கு சொல்றேன், திரு அச்சிறுபாக்கம்னு ஒரு பதிகம். அச்சிறுபாக்கம் எல்லாருக்கும் தெரியும், என்ன திரு அச்சிறுபாக்கம் தெரியுமா, ஸ்ரீஞான சம்பந்த திருப்பதிகம். என்ன அச்சிறுபாக்கம்னா என்ன, செய்தி
வீரபத்ரன்,
வீரபத்ரன்
என்ன
வருது அதுல உப்புரம் எரிச்சது அச்சிவன் ஒரே ரதம் அச்சது கைத்தளம் நெருகணிகளும் சொல்லுங்க. விநாயகரை நினைக்காததுங்கிறது இட் இஸ் அடிஷனல், அது வேணா நம்ம ஆனா அப்படிதான் சொல்றாங்க. அவரே அவர் வணங்குற மாதிரி ஆயிடும், அப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஆயிடும், நீங்களே அவங்களை குழந்தைக்கிறீங்க. அது புராணம் அப்படி சொல்லுது, நான் அதை குறை சொல்லல, புராணத்துல அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்றது புராணம் உண்மையை பார்த்தா அப்படிதான் இருக்கு. கணபதியை வழிபடாம இருந்ததுனால அத இன்னும் ஆதாரமா சொல்லணும்னா அது வந்து கைத்தளம் நிறையில வேற வந்துருச்சு, உடனே அத அப்படியே ரிஜிஸ்டர்
பண்ணிட்டாங்க.
கணபதி வழிபாடு தொடங்கிதான் பண்ணிருக்கணும், ஆனா அந்த அந்த முறை நம்மகிட்ட இல்ல. முதல்ல அது வந்து திருமூலர் தொடங்குகின்ற பொழுதே முதல் திருப்பாடல் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் ஐந்து உணர்ந்தான், இதுதான் முதல் பாடல். இது என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா, யாரு சேக்கிழார் பெருமான் அவர் எடுத்த பாடல் அப்படின்னு இந்த தொடங்குற பாடல் எப்படி ஞான சம்பந்தம் இருக்கு அப்பருக்கெல்லாம் எடுத்து கொடுக்கிறாரோ அதை போல திருமூலருக்கு எடுத்த முதல் அந்த சொல் இதுதான் எடுக்கிறார். எதுனா ஒன்றவன் தானே என்று எடுத்து அத்தன்டிக்கா முடிஞ்சு போச்சு. இனிமே சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் எந்த கோர்ட் வந்தாலும் தெர் இஸ் நோ வே. அப்ப ஒன்றவன் தானே அப்படிங்கிறது தான் முதல் பாடல், முதல் மந்திரம். இது வந்து நீங்க வச்சுக்கோங்க. இப்ப அச்சிறு பார்க்கும் அது ஆட்சி கொண்டாரு, ஒரு பாடலே அதானே வருது சார், அச்சிறு பார்க்கும் அது ஆட்சி கொண்டாரு அச்சிறு பார்க்கும். அச்சிறு பாக்கத்தினுடைய பேக்ரவுண்டு அப்ப அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, பெருமான் முப்புறம் எரிக்கிறதுக்காக கிளம்புறாரு, முப்புறம் எரிக்கிறதுக்கு கிளம்புற போது எல்லாரும் சேர்ந்து பெருமானுக்கு உதவி செய்திருவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த எண்ணம் தோன்றிய இந்த எண்ணத்திற்கு தான் மூலமலம்னு பேர், இதுதான் ஆணவம். ஆணவத்தினுடைய இந்த ரூட் காஸ் இதுதான், இந்த எண்ணம் வழியாக இப்படி தோன்றிடுச்சுன்னா அதான் சுகத்துல கிராக் இருக்குன்னு பார்த்த உடனேயே நீங்க என்ன நினைக்கணும், அப்படி அப்படி போயிட்டா தப்பு. சுகத்துல கிராக் இருக்குன்னு பார்த்த உடனேயே அத அங்க அடைச்சீங்கன்னா பத்தாது. சுகத்துல கிராக் வந்துருச்சுன்னு சொன்னா எங்க ப்ராப்ளம், பவுண்டேஷன்ல ப்ராப்ளம் சார். சுகத்துல கிராக் இருக்கிறது இட்ஸ் அ காஸ், அது வந்து சிம்டம் ஆஃப் அ ப்ராப்ளம் அதுதானே தவிர எஃபெக்ட் ரூட் காஸ் அப்படின்ற ஒரு மூல காரணம் அப்படின்ற ஒரு காரணம் உண்டு. அந்த மூல காரணம் என்பதுதான் நோய் நாடி, நோய் முதல் நாடியது சைவம். ஆக சைவம் என்பது நோய் மட்டும் நாடியதல்ல, நோயினுடைய முதலை நாடி. மருந்து கொடுக்கறது ஃபீவர்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே மருந்து கொடுத்துட்டு போயிடக்கூடாது, அப்ப நானும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிடுவேன். இவருக்கு ஃபீவர், அவருக்கு ஃபீவர், இவருக்கு ஃபீவர், எதனால ஃபீவர்னு கண்டுபிடிக்கணும். Whether it is a viral fever or எந்த வைரல், எந்த வைரஸ் இல்லனா என்ன சார் ஃபீவர், அது மலேரியா ஃபீவர், இப்படி டெங்குவா, எல்லாத்துக்கும் ஜுரம் தான் வரும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரே மருந்து கொடுக்கறதா இல்ல, நோய் நாடுவது மட்டுமல்ல நோயினுடைய முதல் நாடுதல். அதை போல உயிர்களினுடைய மூல மலமாக இருக்கக்கூடியது ஆணவம். இந்த ஆணவம் தோன்றியவுடன் அந்த இடத்திலே மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் இன்னொரு செய்தியை சொல்றார். அவர் ஏறுகின்ற அச்சு முறிஞ்சுதுங்கிறது, அவர் ஏறி அச்சு முறிந்ததுங்கிறது அது வெளிப்படையான செய்தி. ஏறுகின்ற பொழுது அவர் அந்த தேரினுடைய அச்சு முறிந்ததுன்னு, ஆனா உண்மையான அச்சு முறிஞ்சுது, அது எந்த அச்சுன்னு எதுல சொல்றாரு, திருவாசகத்திலையா முதல் முதல் பாடல்ல அந்த அச்சு முறிஞ்சத சொல்றேன். பொன் திரண்டன புரிசடை புரள பொருகடற் பவளமோடு அழல் நிறம் புறையக குன் திரண்டு அன்ன தோளுடை அழகம் குழாயவன் நூலோடு கொழும்பு பொடி அணிவார் மின் திரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியாளை ஓர் பாகமாக பேணி அன்று இரண்டு உருவம் ஆய அடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே. ரொம்ப ரொம்ப ஞான சம்பந்தர் வந்து போற்றி போற்றி வழிபடக்கூடிய பாட்டு. என்னன்னா, ஏரிய அச்சு அந்த பிசிக்கலா நீங்க அப்படி எடுத்துட்டு போக கூடாதுப்பா. அச்சு முறிஞ்சதுன்னு சொன்னா பெருமான் என்று எப்பொழுதும் ஒன்றாக இருப்பது, ஒன்றாக நிற்கின்ற நிலை, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்று அவன் தானே என்ற நிலைதான். ஆனால் ஆணவமாகிய மூல மலம் அங்கே தோன்றிய காரணத்தினாலே அதை நீக்க வேண்டும் சொன்னா ஒன்றாக இருந்தால் பத்தாது, உயிர்களை தேற்ற வேண்டும், உயிர்களை மேலுக்கு கொண்டு வர வேண்டும் சொன்னா ஒன்றாக இருந்த அச்சு முறிந்து இரண்டாக ஆகியது என்பதுதான் பொருள். இதுதான் திருஞான சம்பந்தர்ட்டேந்து நீங்க எடுத்துட்டு போற பொருள். எங்கேயுமே எங்கேயுமே கிடையாது. அச்சு என்பது ஒன்றாக இருந்த அச்சு அங்கே முறிந்தது. சொல்றாரு பாருங்க, மின் திரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியாளையோர் பாகமாக பேணி. இதையாரையும் பிரிக்க முடியாத நிலைதான். ஒன்று பேணி அன்று இரண்டு உருவம் ஆய அச்சிருபாக்கம். இரண்டு உருவம் ஆய அச்சு இருபாக்கம், இதாங்க அச்சிருபாக்கத்தினுடைய நுணுக்கமான பொருள். இரண்டாக ஆக வேண்டும், ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன்னொருள், நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான். அப்ப இரண்டா வந்துருச்சுன்னு சொன்னா திருவருள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே, திருவருளே ரெண்டு, எல்லாமே அருள் ஒண்ணு, அருள் ஒன்று தான் சொல்லிட்டு இருப்பான் கடவுள். கடவுளுடைய அருள் எல்லா சமயமும் நீங்க எந்த சமயங்கள் எடுத்துக்கணும், திரு அவர் கடவுள் ஒருத்தர், அவர் செய்கின்ற அருள் ஒண்ணு, கடவுள் ஒருத்தர் செய்கின்ற அருள் ஒண்ணு, இப்படிதான் எல்லா சமயமும் எல்லா நிலைகளிலேயும் பேசும். ஆனால் சைவம் மட்டும்தான் கடவுள் ஒன்று அருள் இரண்டு என்பதாக சொன்னது சைவம் மட்டும்தான். வேறு எந்த சமயமும் எந்த உலகத்திலையும் இல்லைன்னா ஜீவ் போப் பதிவு செய்வாரா? ஜீவ் போப் பதிவு செய்வாரா இப்படி ஒரு சமயம் இப்படி ஒரு நிலை இல்லைன்னு சொல்லி? நான் எழுதி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு திருவாசகத்துல படிச்சு காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரியான சமயம், இந்த மாதிரியான கொள்கையை உடைய சமயம் வேறு எங்கும் இல்லை. அடிப்படை ஸ்ட்ராங். நம்ம அருள் என்று சொல்லக்கூடிய அருள் ரெண்டு விதமாக அது செயல்பாடு புரிகின்றது. ஒன்று திருவருள் என்பது, இன்னொன்று திரோதானம் என்பது. இந்த திரோதானம் யாருக்குமே கிடையாது, எந்த சமயமும் சொல்லாத ஒரு செய்தி. திரோதானம் என்று சொல்லக்கூடிய அருளை, திரோதானம் என்று சொல்லக்கூடிய சக்தியை எந்த சமயமும் சொல்லாத ஒன்று சைவம் மட்டுமே சொல்லியது திரோதானத்தை, மறைப்பு சக்தி. ஏன்னா அவனுக்கே மறைஞ்சிருக்கு, அவங்க திரோதானத்தை கொண்டு வந்து பிடிச்சி சொல்றது. ஆக திரோதானம் என்று சொல்லக்கூடிய சக்தியை சொன்னது. அப்படி இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் அச்சு முறிந்து எதுக்கு முறிஞ்சது? நமக்காக. அதுதாயா அச்சிறு பாக்கம், அது ஆட்சி கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை நாம் ஓத வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாம் வைத்துக் கொண்டு வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானம் சேர்ந்துமே என்பதாக சொல்லி, வினையை வென்ற வேடமாக விளங்குவது என்ன வேடம் சார் அது அப்படின்னா, அந்த வேடம் என்பது மாதொரு பாகனாகிய அந்த நிலைதான். அவருடைய அந்த மாதொரு பாகனாகிய நிலையைத்தான், எல்லா இடத்துலயும் சிவலிங்கம் தானே இருக்கு, எப்படி உணர்வது அது மாதொரு பாகனாக எப்படி பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் மிக அவருடைய அந்த அருள் நிலையிலே நின்று எல்லா இடங்களிலேயும் லிங்கங்களாக இருந்தாலும் அதனுடைய அருள் வெளிப்பாடு வேறு வேறாக இருக்கும் என்பதை மிக அற்புதமாக திருமுறைகளிலே ஒவ்வொரு பதிகத்திலேயும் நாம் உணரலாம். அதை வினையை வென்ற வேடம் என்பதாக பதிவு செய்கிறார் திருவீரட்டானத்து பெருமானுடைய வேடத்தை. திருஞான சம்பந்தருக்கு தெரியுது, திருஞான சம்பந்தர் அந்த பெருமானை பார்க்கின்ற பொழுது அந்த வேடம் இப்படி இருந்தது என்பதாக நேரடியான லைவ் டெலிகாஸ்ட் வினையை வென்ற வேடமாக அது காட்சியளித்து அவருக்கு கொடுத்தது என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது பாடலிலே உளங்கொள் போகம் உய்ந்திடார் உடம்பு இழந்த போதின்கண் துளங்கி நின்று நாள்தோறும் துயரல் ஆழி நெஞ்சமே. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்து மறைமலை அடிகளார் வந்து மரணத்திற்கு பின் மனிதர் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எல்லாரும் நம்ம படிக்க வேண்டிய நூல். ஆலயங்களின் உட்பொருள் விளக்கம்னு சொல்லி இன்னொரு நூல். இந்த ரெண்டும் அடிப்படையான நூல்கள். ஒவ்வொரு சைவனாக இருக்கக்கூடிய நாம் உணர்ந்து படித்து வைத்துக் கொள்ள வேண்டிய நூல்கள் இவையெல்லாம். அது இன்னொரு நூலும் இருக்கு, உணவு பற்றி எழுதியிருக்கிறார் இல்லையா. உணவு பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும்னு சொல்லி மரமலை அடிகள் அவர்கள் எழுதி இருக்கக்கூடிய அந்த நூல்களை நம்ம நம்ம நூலகத்துல இருக்கு, அரமனை நூலகத்திலிருந்து நம்ம வாங்கி படித்து வைத்துக் கொள்வோம். சைவராக இருக்கக்கூடிய நாம் அந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போடணும், இல்லைன்னா கிராக் அங்கங்க வந்துகிட்டே இருக்கும். இப்ப பொது என்கின்ற அந்த எதற்காக சொல்ல வந்தேன்னா, மரணத்திற்கு பின் மனிதர் நிலைன்ற மாதிரி இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் உடலோடு இருக்கின்ற வரையிலும் தான் அனுபவம் நிகழும். இந்த உயிருக்கு அனுபவம் வேண்டும், அனுபவத்தை உணர்த்த வேண்டும்னு சொன்னா உடல் அவசியங்க. உடல் இல்லாத உயிர் அனுபவத்தை பெறாது, உடல் இல்லாத உயிர் அனுபவத்தை பெறாது. அப்ப உடல் என்பது அனுபவம் பெறுவதற்கு பெருமான் வலுக்கட்டாயமா கொடுத்திருக்கிற ஒன்று. அவ்வளோ பயன்படுத்துறது எதற்கு அப்படிங்கிறது தான் டிஃபரன்சியேட் ஆகுது. பல நிலைகள்ல நீங்க இருந்து பார்க்கின்ற பொழுது இதுல ரொம்ப முக்கியமான கருத்து சொல்லுகின்றார், உளங்கொள் போகம் உயிந்திடார். போகம் என்கின்ற நிலையிலே இந்த போகத்தை இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நன்றாக உயிர் பெற வேண்டும் சொல்றார். சிவம் என்று சொல்லக்கூடிய சிவமானது உடனே போய் நின்னா முக்தி கொடுத்துறாது. சிவம் பல பேர் பயந்துகிட்டு சிவபெருமான் கோயிலுக்கு போறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமான்ட நீங்க போயிட்டீங்கன்னா சார் முக்தி கொடுத்துருவாரு, பிளீஸ் அவாய்ட் சிவபெருமான், கோ டு சம் அதர் பிளேஸ் விச் ஹி கிவ்ஸ் எ லாட் ஆஃப் மணி. இந்த டைவர்ஷன் ஏன் நடக்குது? டைரக்டா சொல்லக்கூடாது. இந்த கடவுள்கிட்ட போனீங்கன்னா முத்தி கொடுத்துருவார் சார். முத்தி நெறி அறியாத மூர்கரோடும் முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமன். இந்த முத்தி என்று சொல்லக்கூடிய ஒன்றை சிவபெருமான் கொடுத்துருவாருன்னு பயந்துகிட்டே சிவபெருமான கோயிலுக்கு போகாம, சிவபெருமான வீட்டுல வைக்காம, சிவபெருமானை வழிபடாமல் இருக்கின்ற எத்தனையோ பேர் உண்டு. ஏன் அவங்க ஏன் அப்படி வச்சிரு? சிவபெருமான் என்ன முத்தி என்ன கடலை முட்டையா சார்? வந்து நின்ன உடனே சிந்தா சார் வச்சுக்கோ ஒரு ரூபாய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ற கடலை முட்டையா, முத்தி வரவனுங்களா எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. ஏன் சார் முத்தி என்ன அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவாரா? சத்தியமா முத்தி கொடுக்க மாட்டார். நம்ம போய் நின்னா உடனே முத்தி கொடுக்கற அளவுக்கு நம்ம அந்த அளவிற்கு நம்ம நம்ம பக்குவப்பட்டோமான்னு பாருங்க. ஆக முத்தி என்பது அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கக்கூடிய கடவுள் அல்ல சிவம். சிவபெருமான் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா, சிவபெருமான் சிவத்திற்கே உரிய தனிச்சிறப்பு. சிவமானது எப்பொழுது உண்மையாக உணர்ந்து கேட்கிறாங்களோ அப்போதான் கொடுப்பாரு. அப்பவே கொடுக்கறது ரொம்ப டவுட்டா இருக்கு. இல்லைன்னா மணிவாசக பெருமான் இப்படி கதறுவாரா? கதறி கதறி வேணும் வேணும் வேணும்னு கேட்கிறவருக்கே கொஞ்ச நாள் இரு, இன்னும் சில நாட்கள் இரு அப்படின்னு சொல்லி அங்க பொதுவினில் வான்னு நிறுத்துவாரா சார்? இப்படி வேண்டும் என்று அழுது அழுது நிற்கின்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு கொடுக்காமல் வேண்டவே வேண்டாம்னு போய் நிக்கிற நமக்கா முத்தி கிடைக்கும்? இது ஃபர்ஸ்ட் கிளியர் அண்ட் கட். அப்ப கிளியர் கட்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அப்படி இருக்கிறவங்கள நம்ம டைவர்ட் பண்ணி இல்ல சார் உங்களுக்கு எல்லாம் முத்தி கொடுக்க மாட்டாரு டெபினட்டா, அதனால தயவு செஞ்சு சிவபெருமான் கோயிலுக்கு வாங்க, அங்க தொண்டு செய்யறதுக்கு வாங்கன்னு நீங்க இனிமே சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். எவ்வாறு காண்பான் அறிவு அவ்வாறு திருமூலன் எவ்வாறு காண்பான் அறிவு, எங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த லிமிட்டு அவருக்கு தான் தெரியும், அந்த லிமிட்டுக்கு தான் அவங்களுக்கு கொடுப்பார். ஆனா நீங்க இன்னொன்னு சொல்ல, இப்ப டைவர்ஷன் ஆகி இன்னொரு இடத்துக்கு போறீங்கல்ல செல்வம் வாங்கறதுக்குன்னு, அங்க போனா அவரு செல்வம் கொடுக்கிறாரு. பட் சிவபெருமான் போனீங்கன்னாலும் இந்த செல்வத்தை காட்டிலும் மிகுந்த அற்புதமான இதை காட்டிலும் பல மடங்கு கொடுப்பார். நீங்க இந்த பக்கம் டைவர்ஷன் ஆகி போய் வேற ரூட்ல போய் செல்வம் வாங்க போறீங்கல்ல, அவர் செல்வம் கொடுக்கிறாரு சார் அப்படின்னா நிச்சயமா கொடுக்கிறாரு, இல்லன்னு சொல்லல. அவர் செல்வம் கொடுக்கறது எங்கேருந்து கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பேங்க்ல இருக்கக்கூடிய கேஷியர் வந்துட்டு நீங்க 1000 ரூபீஸ் வித்ட்ராவல் ஃபார்ம் போட்டு கொடுத்த உடனே ஒரு 1000 ரூபீஸ் டோக்கனை நீட்டின உடனே அந்த 1000 ரூபாய் எடுத்து கொடுக்கிறார். பேங்க் கேஷியர் 1000 ரூபாய் கொடுத்த உடனே அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா என்னைக்காவது, வெரி தேங்க்யூ சார் உங்களுக்கு 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு. அவர் 1000 ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னா என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு சார், மைனஸ்ல வச்சுட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்டா நோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு. இங்க இவர்கிட்ட டைவர்ஷன் ஆகி நீங்க போறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வினை கணக்குல இவ்வளவு செல்வங்கள் வரணும்னு கணக்கு இருக்கு, அந்த கணக்குல இருந்து எடுத்து அவர் எடுத்து கொடுக்கிற ஒரு கேஷியர் ஒரு வேலைதான் செஞ்சிட்டு இருக்கு. ஆனா சிவபெருமான் அப்படியா? சிவபெருமான் அப்படி கிடையாது. இருக்கு இல்ல இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் அங்க பக்கம் நீக்கி, வினை கணக்க நீக்கி இந்த பக்கம் கோடி கோடியாக கொட்டக்கூடிய அளவிற்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை பத்தூர் புக்கு இறந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிருபேசி படிராடி திருவீர் செத்தாரம் எலும்பணிந்து சேவேறி திருவீர். அப்புறம் என்ன சார் சொல்றாரு? சுந்தரர் போல ஆத்தென்டிக்கா வேற யாரு சார் சொல்ல முடியும்? செல்வத்தை மறைத்து வைத்தீர், எனக்கு ஒரு நாள் இறங்கீர். நீ கேட்கல அதனால கொடுக்கல அவரு. நீ கேட்டிருந்தா ஏன் கொடுக்க மாட்டாரு பெருமான்? ஆக சிவம் கொடுக்கும் கடவுள், வேண்ட வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மூல பண்டாரம் வழங்குகின்றோம். எல்லாம் பண்டாரம் வழங்கினா அவர் மூல பண்டாரம், இதுதான் டிஃபரன்ஸ். அப்படி சிவம் என்பது செல்வத்தை வழங்கக்கூடிய கடவுள் சிவம். அது அருட்செல்வத்தையும் வழங்கும், பொருள் செல்வத்தையும் வழங்கும், பொன்னையும் வழங்கும், மெய்ப்பொருளையும் தரும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பான். அப்ப எல்லாம் இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும், நீ நல்லா அனுபவிச்சுட்டு போதுன்று எப்ப வரையோ அப்பவா எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார். உடலை கொடுத்தது எதற்குன்னு சொன்னா எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு கிடையவே கிடையாது. அடக்குவது அப்படின்னு போயிட்டீங்கன்னு சொன்னா அல்லல் சேர்ல மாட்டின கதை தான். சார் நான் புலன் டிவியே இன்னைக்கு பாக்குறது இல்ல சார், நான் இனிமே வந்துட்டு எல்லாமே சீரியல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன், இனிமே ஒண்ணு வந்து பெருமானையே தியானம் பண்ண போறீங்கன்னு சொன்னா இட் இஸ் அப்பட்ட போய். யாரையா உன்ன வந்து பாக்காதுன்னு சொன்னது? பாரு நல்லா பாரு, பார்த்து 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 அதுல உனக்கு வெறுப்பு வந்துடும். அப்பா ரைட், இதையே பார்த்துட்டு இருந்த அப்பா வரலவா? அடக்கிறது அடக்கிறது, வாது செய் புலனால் வருந்துதல் செய்கின்றேன் வருந்துரா வண்ணம், தாது செய்பவனே அருணையங்கோயில் சந்நிதிக்கு வராருள் வல்லர் பெருமான் சொல்லு. அப்ப ஒவ்வொரு புலன்கள் எல்லா புலன்களினாலும் அனுபவம் என்பதை அனுபவி அனுபவி அனுபவி. இதுல ஒரு வெறுப்பு என்னைக்கு வருகின்றதோ அப்ப இந்த பக்கம் வா. அப்ப அனுபவம் நிகழணும்னு சொன்னா போகம் பெற வேண்டும், போகத்தை நுகர வேண்டும்னு சொன்னா உடல் அவசியம். ஆக இந்த உடலை சில பேர் நடுவுல மாய்த்து கொண்டு விடுவார்கள். அவங்க கதி என்னன்னு சொல்றார் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை. நடுவுல ஒரு அந்த உடலையும் உயிரையும் சிவம் தான் பிரிக்கணும். சிவத்திற்கு மட்டும்தான் தெரியும் இது எப்ப இது இதை விட்டு. நீ ஒன்றுதொரு ஆடலை ஒருவி ஆவி துன்றுதொரும் ஆடலை தொடங்கி ஐவகை மன்றுதொரும் ஆடிய வள்ளல் காமுர குன்றுதொரும் ஆடிய குமரனை போற்றுவோம் கச்சியப்ப சிவாச்சன். அந்த ஆடல் தொடங்குவதும் ஆடல் முடிவதும் யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னா பாரியா சுவாமிகள் சொல்லுவார் மிக அற்புதமாக. இந்த மூக்கணாங்கயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் யாரு? சிவபெருமான். மாடு வண்டி உடல் உயிர் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இந்த ரெண்டையும் எது இணைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா மூக்கணாங்கயிறு. அது போல இந்த பிராணவாயு என்று சொல்லக்கூடிய மூக்கணாங்கயிறை இதையும் அதையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து ஒரு பைண்டிங் போர்ஸ், உடலையும் உயிரையும் இணைக்கின்ற ஒரு உயிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு உண்டு. உயிர் என்பது ஒன்று உண்டு, உடல் என்பது ஒன்று உண்டு. இந்த ரெண்டையும் ஒரு செங்கலையும் இன்னொரு செங்கலையும் பைண்ட் பண்றதுக்கு நடுவுல சிமெண்ட், அது மாதிரி ரெண்டையும் சேர்க்கிற ஒரு அந்த உயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய அவருக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த உயிர்ப்பு சக்தியோடு லைவ்லியா பண்றவர் அவரு. அது லைவ்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஆங்கில. அப்ப அந்த உயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நிலை அதுல இருக்கு என்பதாக சொன்னால் அதை வைத்துக் கொண்டிருப்பவர் இறைவன். ஆக இந்த இரண்டையும் நடுவுல நீக்கிட்டாலோ அல்லது இந்த உயிரானது முழுமையாக இந்த உடலை எடுத்து வந்த அனுபவத்தை அது அனுபவிக்கவில்லை என்பதாக சொன்னாலோ அது படுகின்ற வேதனை உயிரோ உயிர் உடலோடு இருக்கின்ற அளவிலே அது படுகின்ற வேதனையினும் பன்மடங்கு பன்மடங்கு வேதனை உயிர் இந்த உடல் இல்லாத பொழுது இது படுகின்ற வேதனை. இது ரொம்ப சூட்சம். ஞானிகள் ஒரு உயிரானது உடலோடு இருக்கின்ற பொழுது புலால் உண்ண வேண்டும் ரொம்ப அது ரொம்ப ஆசை ஆசை அது. ஆனா உண்ணுகின்ற அந்த ஆசையோடு நின்று அதை அனுபவிக்காம விட்டுருச்சு. உடனே நீங்க வேற விதமா எடுத்துட்டு போயிடாதீங்க. அதற்கு பிறகு ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன். அந்த ஞானியானவர் பதிவு செய்யறார் ஆலயங்களின் உட்பொருள் விளக்கம்ன்ற அந்த நூல்ல இருக்கிற ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த உயிரானது நீங்கி விட்டது என்பதாக சொல்லுகின்ற பொழுது, அப்ப அந்த உயிர் அந்த புலால் உண்ண வேண்டும் அந்த ஆசையின் காரணமாக அதை தீர்த்து கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு அந்த புலால் கடை அந்த கடைக்கு முன்னாடி இந்த ஞானியானவர் போய் நிக்கிறாராம். நின்னா வாங்குறவர் என்னவோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வாங்குறாங்களாம். ஆனா அந்த புலால் கடையை சுற்றி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உயிர்கள் அங்கே மொய்த்து கொண்டு இருக்கின்றன. தெரியுதா? ஆயிரக்கணக்கான உயிர்கள் எல்லாம் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நிக்குது. அனுபவிக்க முடியாது, ஏன்னா உடல் இல்ல. உடல் இல்லாத காரணத்தினாலே போகம் கிடையாது. போகம் இல்லாத காரணத்தினாலே அது படுகின்ற வேதனை இத்தனை உடலோடு இருக்கின்ற அந்த அளவிலே இருந்த வேதனையை காட்டிலும் பன்மடங்கு. ஆகவே மரணம் என்று சொல்லக்கூடியது இயல்பாக நிகழ வேண்டுமே தவிர, மரணத்தை செயற்கையாக வருவித்துக் கொண்டவர்களுடைய நிலை உடலோடு இருப்பன்ற அந்த துன்பத்தை காட்டிலும் பல மடங்கு துன்பத்தை இந்த உயிர் அனுபவிக்கும். அதை மிக அற்புதமாக இங்கே பதிவு செய்கிறார். உளங்குள் போகம் உயிந்திடார் உடம்பு இழந்த போதின்கள். உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பானது இழந்து விட்டது என்பதாக சொன்னால் போகமும் நீங்கிவிடும். துளங்கி நின்று நாள்தோறும் துயரல் ஆடி நெஞ்சமே வளங்கொள் பெண்ணை வந்துலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விலங்கு கோவணத்தினான் வீரட்டானம் சேர்ந்துமே கேடு மூப்பு சாக்காடு கழுமி வந்து நாள்தோறும் ஆடு போல தருகளா யாக்கை போக்கதன்றியும் கூடி நின்று பைம்பொழில் குழகன் கோவலூர் தனுள் வீடு காட்டு நெறியினார் வீரட்டானம். ஆட்டுக்கு வழி நடத்தி ஆடு மேய்ச்சிட்டு போய் வழி நடத்துபவன் ஒருவன் உண்டு, அவன் இருந்து அப்படியே செலுத்திட்டு போய் சேர்த்து விடும். அதே போல ஆடுகளாக இருக்கக்கூடிய நம்மை மேய்த்து அவனுடைய திருவடியிலே கொண்டு சேர்க்கும் தொழிலை செய்கின்ற இடம் திருவீரட்டம். உறையும் பாட்டும் தளர்வெய்தி உடம்பு மூத்த போதின் கண் நரையும் திரையும் கண்டெல்கி நகுவர் நபர்கள் ஆதலால் வரைகொள் பெண்ணை வந்துள்ள வயல்கள் சூழ்ந்த கோவலு விரைகொள் செய்வன் நீற்றினான் வீரட்டானம் சேர்ந்துமே ஏதமிக்க மூப்பினோடு இருமல் ஈழை என்றிவை ஊதல் ஆக்கை ஓம்புவீர் உறுதியாவது அறிதிரேன். ஆக உறுதி என்பது சிவம் என்பதாக உணர வேண்டும். இந்த உடலை ஆக்கையார் பயன் சொல்லுவார் என்னங்க பாட்டது காக்கைக்கே இரையாகி கழிவரேன்னு சொல்லுவார. பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி இதா. அப்படி இந்த உடல் நம்முடைய உடலை வளர்ப்பதிலேயே முக்காவாசி நேரம் போயிடுது. இந்த உடலுக்கு உரிய உபாதை இந்த உடலுக்கு வருகின்ற இந்த உடலை வளர்த்து 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 நிற்கின்ற இந்த உடல் எந்த அளவிற்கு இது நமக்காக பயன்பட்டதுன்னு நீங்க பார்க்கணும். ஆக பயன்படுகின்ற நிலையிலே இந்த உடலினுடைய நிலையானது எப்படி வெயிலுக்கு ஒதுங்குவதற்கு ஒரு மரம் உதவுகின்றது, ஆனால் வெயிலிலே இருந்து நம்முடைய நிழல் கீழே விழுகின்ற பொழுது அந்த நிழலிலே நாம் ஒதுங்க முடியுமான்னு கேட்கிறார் யாரு? அருணகிரிநாதர். வயிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிங்கற்கு என்றும் நொயிர் பிளவளவேனும் பகிர்மின்கள் நுங்கற்கு இங்கன் வெயிர்க்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடைவதிக்கே. எத்தனை எத்தனை செல்வங்கள் சேர்க்கணும்னு தானே நம்முடைய வாழ்க்கையானது. பின்னாடி நல்லா இருக்கணும் சார், பின்னாடி நல்லா இருக்கணும், பின்னாடி நல்லா இருக்கணும்னு பார்த்தா பின்னாடி வருகின்ற நிழல் கூட நமக்கு யூஸ் ஆகுறதில்ல. ஆனா நம்ம நம்முடைய வாழ்வானது எப்படி இருக்குன்னு சொன்னா பின்னாடி நமக்கு யூஸ் ஆகிறதுக்காக இப்பொழுது செல்வத்தை நாம வச்சு அந்த செல்வத்திற்காக பாடுபட்டு பாடுபட்டு கடைசியில ஒரு கொஞ்சம் டைம் இருக்கிறப்ப இதெல்லாம் உணர்கின்ற நிலை. அப்ப தெரியுதா வயிற்கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிங்கற்கு என்றும் நொயிர் புலவன வேணும் பகிர்மென்கள் நுங்கற்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவாத உடம்பின் வெறுநிழல் போல் கயிர் பொருளும் உதவாது அப்படின்னு உணர்கின்ற நிலையை நாம் இன்றே உணர வேண்டும் என்பதாக பதிவு செய்த பாடல் ஊதல் ஆக்கையை ஓம்புதல். இதுதான் இந்த யாக்கையை கொண்டு நாம் செய்யறது. எதை செய்யறது இல்ல அப்படிங்கறது திருவங்க மாலையில இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டார். அப்ப இந்த உடலை கொண்டு நாம இதை செய்ய வேண்டும் என்பதாக நாம் அதை உணருதல் வேண்டும். வேதமோது நெறியினான் போதில் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர்தனும் வேதமோது நெறியினான் வீரட்டானம் செய்தது ஆறுபட்ட புன்சடை அழகன் ஆயிழை பொறு கூறுபட்ட மேனியான் குழகன் கோவலூர்தனுள் நீருபட்ட கோலத்தான் நீலகண்டன் இருவர்க்கும் வேறுபட்ட சிந்தையான் வீரட்டானும் சேருதுமே. திருமாலும் நான்முகனும் வேறுபட்ட சிந்தை. குறிகொள்ளாழி நெஞ்சமே கூரை தூரிட்டார்கள் அறிவிலாத அமனர் சொல் அவத்தமாவது அறிதிரேல் பொறிகொள் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர்தனுள் வெறிகொள் கங்கை தாங்கினான் வீரட்டானும் சேருதுமே. கழியொடு உளவு காணல் சூழ் காழி ஞான சம்பந்தன் பழிகள் தீர சொன்ன சொல் பாவநாசம் ஆதலால் அழிவிலீர் கொண்டு ஏத்துமின் அந்தன் கோவலூர்தனுள் விழிகொள் பூத படையினான் வீரட்டானும் சேர்ந்துமே என்பதாக சொல்லி காழி ஞான சம்பந்தன் பழிகள் தீர சொன்ன சொல் என்பதாக நம்முடைய வினைகள் ஆகிய அத்துணை வினைகளும் இந்த பதிகம் படிக்க படிக்க நீங்கும் என்பதாகிய அந்த நிலையிலே வீடு காட்டும் நெறியையும் வினையை வென்ற வேடமும் காட்டுவது இந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தின் மூலமாக இளமை என்பது இளமையிலேயே பெருமாளுடைய திருவடியிலே இந்த புலன்கள் எல்லாம் நன்றாக வேலை செய்கின்ற பொழுது பெருமான் திருவடியிலே எல்லாத்தையும் வச்சிடணும். கண்ணு நல்லா பாக்குற போதே பெருமானுடைய திருவடியை திரு உருவத்தை தரிசனம் செய்ய வேண்டும். கால் நல்லா இருக்கிறப்பயே பார்த்துடணும். இப்படி எல்லாம் டிசார்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு வரும்போது தூரக்கு இருக்கிறது முருகனா பிள்ளையாரான்னு தெரியாது. அப்படியே பார்த்து என்னடா அப்படின்னு சொன்னா அவன் அப்பதான் தப்பா சொல்லுவான் வேற மந்திரத்தை சொல்லி. இப்படி நாம நிற்கின்ற நிலை இல்லாமல் பெருமானே உன்னுடைய திருவடியிலே நன்றாக புலன்கள் வேலை செய்கின்ற பொழுது இதுதான் பெஸ்ட் ஏஜ். இது இளமை காலம் தான் நன்றாக இறைவனை வழிபடும். ஆனா நம்ம என்ன சொல்றோம் ஏண்டா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய சப்ஜெக்டே அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலிசிய ஓபன் பண்ணும் போது அவர் பாலிசி இஸ் ஆப்டர் 60 ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எவ்வளோன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த வேலையும் இல்லையா. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரையிலும் அந்த பார்டர் வரையிலும் அவனுக்கு எல்லா வேலைகள் பொறுப்பு எல்லாம் இருக்கிற மாதிரியும் இதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுறாங்க அப்படின்னு. ஆக அந்த ஏஜ்ல தான் சொல்றான். ஆனா அப்ப அதனாலதான் ரிட்டையர் ஆகக்கூடாது. எப்பவுமே சர்வீஸ்ல இருக்கு. இன்று நன்று நாளை நன்று. ஆமா ரொம்ப முக்கியமான அந்த திருக்கோடிக்கா பதிகத்துல அவர் சொல்ற ஒரு நிலை. ஆக நம்முடைய இந்த காலம் இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம். அவரு ரொம்ப திருவாசகத்துல இன்னும் ரொம்ப ரொம்ப டீப்பா போய் நம்ம பார்க்கின்ற பொழுது திருவாசகத்தினுடைய ஒரு நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா திருவாசகம் சென்ற காலம் என்ற நிலையையும் எதிர்காலம் என்ற நிலையையும் இணைத்த ஒரு நூல் திருவாசகம். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் திருவாசகம். நீங்க ஒரு திருவாசகத்தை ஓதுவதற்கு உரிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னாலே அந்த பிறவி எத்தனையோ கோடி புண்ணியம் செய்திருந்தால்தான் திருவாசகத்தை பாடு. சும்மா சொல்றதெல்லாம் கிடையாது, ஏதோ திருவாசகத்தின் பெருமையை சொல்றது இல்ல. சான்றோர்கள் எடுத்து எடுத்து சொல்லி இயம்பிய ஒரு வாக்கு இது. அது அப்படியே திருப்பி சொல். திருவாசகமாகிய நூலை படிக்க வேண்டும், அதுல ஒரு பாடலை படிக்க வேண்டும் சொன்னா என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு நினைத்து நினைத்து பெருமானுடைய திருவடியில இந்த பிறவியில திருவாசகத்தினுடைய திருவாசகத்தை அறிந்து கொள்ளுகின்ற நிலையை கொடுத்தா என்பதற்காக எத்தனையோ நம்ம நன்றி சொல்லணும். அதனாலதான் சென்ற காலத்தின் தவம் இருந்தால் மட்டும்தான் திருவாசகத்தை தொடுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆக சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் திருவாசகத்தை தொட்டுட்டா அப்புறம் என்ன சார் எதிர்காலம். ஆக இந்த இரண்டையும் இணைக்கின்ற நிலைதான். ஆக திருவாசகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா மணிவாசக பெருமான் நிகழ்காலத்தை மட்டுமே எல்லா இடங்களிலேயும் சொல்லுவார். நிகழ்காலம் திருவருளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரொம்ப திருவாசகத்தை நீங்கள் மீண்டும் 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 ஓதுகின்ற பொழுது ஒன்று குறிப்பு நீங்கள் உணரணும். இன்றெனக்கு அருளி இருள் கடிந்திட்டு என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு இன்று இறைவன் கிளர்கின்ற காலம் அந்த காலம் இல்ல, வருகின்ற காலம் இல்ல, இறைவன் கிளர்கின்ற காலம் அட் பிரசன்ட், இப்ப என்ன இப்பதான். இது இந்த பக்கம் வினாடியா, போன வினாடியா, இல்ல வருகின்ற வினாடியாலாம் இல்ல, இந்த வினாடியிலே, இந்த நிலையிலேன்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் திருவாசகத்தினுடைய ஒரு மிக அற்புதமான நிலை. ஆக இக்காலம் என்பதாக சொல்லி இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற அந்த நிலைகள் தள்ளி போடக்கூடாது. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, தாழாது அறம் செய்மின் என்பதாக திருமுறைகள் நமக்கு காட்டுகின்றது. அதிலே இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால், இன்று நன்று நாளை நன்று என்று நின்று இச்சையால் ஒன்றுகின்ற வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பதிகம், இந்த உரையும் பாட்டும் தளவேதி என்று சொல்லக்கூடியதோடு ஒப்பிட்டு நாம் காண வேண்டிய பதிகம். ஆக இதை நாம் சேர்த்து படித்து நமக்கு காலம் இக்காலம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக இதுவரையிலும் சிவத்தை நாடாதவர்களையும் இழுத்து கொண்டு வந்து திருவாசகத்திலே சேர்த்து நாம் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் திருவாசக நெறியாக நாம் கொள்ள வேண்டும். அப்படி போற பக்கம்லாம் ஒரு திருவாசக பாடலையாவது ஒருத்தருக்கு ஓதி விடுங்கள். யாராவது எதுவுமே தெரியாத ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சார் ஜஸ்ட் ஸ்டார்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, அவர் சைவமோ எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னா, ஒரே ஒன்று மட்டும் நாம் செய்துட்டு வரலாம். அது என்னன்னு சொன்னா, திருவாசகத்துல ஒரு பாடலை அவருக்கு எடுத்து சொல்லிவிட்டு வந்து விட வேண்டும் என்பது நம்முடைய நெறியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அடியன் உள்ளத்திலே தோன்றிய ஒரு கருத்து என்பதாக அமைத்துக் கொண்டு, நம்முடைய இந்த திருவாசகம் என்ற அந்த நூல் காட்டும் நெறி இக்காலம் என்பதாக சொல்லி, இந்த காலத்திலே பெருமான் இந்த பிறவியிலேயே உனக்கு அருள் செய்து இந்த பிறவியிலேயே அந்த முக்தி நெறியை அறிவிப்பது சிவம் என்பதாக காட்டுவது நம்முடைய சைவம் திருவாசக நெறி என்பதாக சொல்லி, இன்று நன்று நாளை நன்று என்ற பதிக பாடலோடு நாம் இந்த வகுப்பினை நிறைவு செய்வோம்.